கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 16 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதையும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
சரி, போதும். பின்னும் அவர்கள், நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு ஒரு நகரத்தையும் ஒரு சிட்டி, அதன் பின்பு வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரம், ஒரு டவர், அதன் பின்பு நமக்கு ஒரு பேர் உண்டாக பண்ணுவோம். மேக் அஸ் எ நேம் ஃபார் அவர் செல்ஃப், நமக்கு ஒரு பேர் உண்டாக்க பண்ணுவோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவ்விதமாக அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் அது நடக்கவில்லை. கர்த்தர் இறங்கி வந்து அந்த வேலையை வந்து செதறடித்தார் என்று பார்க்கிறோம். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மிஸ்ட்ரி பாபிலோன் அண்ட் மிஸ்ட்ரி ஜெருசலேம். மிஸ்ட்ரி பாபிலோன் அண்ட் மிஸ்ட்ரி ஜெருசலேம். பாபிலோனியை பற்றிய ரகசியமும் எருசலேமை பற்றிய ரகசியமும். இந்த ரெண்டு சிட்டியை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், பாபிலோன் ஜெருசலேம். உலகத்தில் பல சிட்டிஸ் இருக்கிறது. நியூயார்க் அமெரிக்காவில் பெரிய சிட்டி, நியூயார்க். ஜப்பானில் டோக்கியோ. இந்தியாவில் நியூ டெல்லி, மும்பை அப்படின்னு நமக்கு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பெரிய சிட்டி இருக்கிறது. நான் ஹோல் வேர்ல்டில் ஆண்டவர் இந்த சிட்டியெல்லாம் வந்து சொல்லாதபடி ரெண்டே ரெண்டு சிட்டி தான் சொல்லுகிறார். ஒன்று ஜெருசலேம், இன்னொன்று பாபிலோன். இப்பொழுது அது நேச்சுரல் சிட்டியாக பைபிளில் கடைசியில் சொல்லப்படலை. அது ஒரு ரகசியம், மகா பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரகசியம் அது ஜெருசலேம். இது வந்து கடைசி நேரத்தில் அந்த பாபிலோன் வந்து மிஸ்ட்ரி பாபிலோனாக மாறிவிடுகிறது. அதே போல ஜெருசலேம் வந்து மிஸ்ட்ரி ஜெருசலேமாக மாறிவிடுகிறது. அந்த தீமை நீங்க கேட்ச் பண்ணீங்கன்னா, அந்த வெளிப்பாட்டை கேட்ச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பொசிஷனை நீங்க அறிய முடியும். சாத்தானை ஜெயிப்பது வெளிப்பாடு தான். சாத்தானை நம்ம பலாத்காரத்தினாலே ஜெயிக்க முடியாது, வெளிப்பாட்டினாலே அவனை ஜெயிக்க முடியும். ஆமென்,
ஆமென்.
மெசேஜை கேட்கும் பொழுது நீங்கள் அந்த வெளிப்பாட்டை பெற வேண்டும். நேச்சுரல் பாபிலோன் இருந்தது, பைபிளில் பிகினிங்கில் இருக்கிறது, மிடில் ஆஃப் த பைபிளில் இருக்கிறது, எண்ட் ஆஃப் த பைபிளில் இருக்கிறது. அது பிகினிங் வந்து பைபிளில் இருக்குது, நேச்சுரல் பாபிலோன். மிடில் வரும் பொழுது, தானியலில் வரும் பொழுது அந்த பாபிலோன் வந்து நேச்சுரல் பாபிலோன். ஆனால் லாஸ்டில் வெளிப்படுத்தலில் வரும் பொழுது மிஸ்ட்ரி பாபிலோன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ரகசியம், மகா பாபிலோன். வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. வெளிப்படுதல் 17:5 வாசிக்கிறோம். அது மிஸ்ட்ரி பாபிலோனாக மாறுகிறது. அதே போல ஆதியாமத்திலே நம்ம எருசலேமை நாம் பார்க்கிறோம். மெல்கிசேதேக் அதுக்கு ராஜாவாக இருந்தார். ஆதியாம 14 அதிகாரத்திலே ஜெருசலேமை நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு நேச்சுரல் சிட்டி, ஜெருசலேம் அங்கே இருந்தது. அதன் பின்பு நம்ம பைபிளில் இதோ தாவீது எருசலேமை பிடித்தான். எருசலேம் இஸ்ரவேல் நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கிறது. இன்றைக்கும் எருசலேம் நேச்சுரல் எருசலேம் இருக்கிறது. ஆனால் அந்த நேச்சுரல் எருசலேமை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து மிஸ்ட்ரி பாபில், மிஸ்ட்ரி ஜெருசலேமை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல 21:9 வாசிக்கும் பொழுது, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பசுத்த நகரத்தை பரலோகத்தை விட்டு தேவனத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான் அப்படி என்று வாசிக்கும் பொழுது அது வந்து மிஸ்ட்ரி ஜெருசலேம். அது இப்ப இருக்கிற நேச்சுரல் ஜெருசலேம் அல்ல, அது மிஸ்ட்ரி ஜெருசலேம். இன்னைக்கு நம்ம அந்த பட்டணத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம், அல்லேலூயா. அது மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது, அதுதான் நம்முடைய ஃபியூச்சர் ஹோம். நம்ம முடிவா சேர வேண்டிய இடம் வந்து அந்த ஜெருசலேமாக இருக்கிறது, அல்லேலூயா. டூ சிட்டி, ஒன்று பாபிலோன், இன்னொன்று ஜெருசலேம். இந்த இதனுடைய மிஸ்ட்ரியை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சத்தியம் தெரியுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஹோல் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி சரித்திரம் உங்களுக்கு தெரியும். யாரும் வந்து நம்மளை வஞ்சிக்க முடியாது. புஸ்தக சரித்திர புஸ்தகத்தை நிறைய படிக்கலாம், உலகத்தை பற்றி ஜியாகிரபி படிக்கலாம், ஹிஸ்ட்ரி படிக்கலாம், இது எவ்வளோ காரியங்களை மனசு வந்து படிக்கலாம், நிறைய புஸ்தகங்களை படிக்கலாம், ரொம்ப தெரிந்த மாதிரி அவங்க இருக்கலாம், எல்லாமே அழிஞ்சு போகும், மனுஷனுடைய ஞானமெல்லாம் அழிஞ்சு போகும். ஹல்லேலூயா. ஆனால் காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ, ஹல்லேலூயா. அதை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வெளிப்பாட்டினாலே நம்ம வந்து ஜெயமான ஜீவியம் செய்ய முடியும். ஆமே. அந்த ரெவலேஷன் உங்களை ஹெவனுக்கு கொண்டு செல்லும். மற்ற எல்லா ஞானங்களும் தேவைதான், மனுஷன் படிக்கிறான், இது அதெல்லாம் அவனுடைய அறிவை ஏற்படுத்தும், ஆனாலும் அது பிரயோஜனப்படாது, வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. நம்ம கேட்கிற செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும். ஆமே. ஜனங்கள் பொய்யை நேசிக்கிறார்கள், லவ்வர்ஸ் ஆஃப் த லை. அவங்க எல்லாருமே தாறுமாறாக பிறந்தவர்கள். தாறுமாறாக பிறந்தவர்கள் என்றால் நேச்சுரல் பர்த்தை நான் சொல்லலை. நேச்சுரல் பர்த்து அவங்க தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம், சரியானபடி பிறந்திருக்கலாம். ஆனால் வார்த்தையின்படி பார்த்தால் அவருடைய பிறப்பு வந்து அது தவறான பிறப்பாக இருக்கிறது, மாம்ச பிறப்பாக இருக்கிறது, பாவ பிறப்பாக இருக்கிறது. அவங்க வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே பொய்யை தான் விரும்புவார்கள். பொதுவாக சில அரசியல்வாதிகள் அதிக பொய்களை பேசுவார்கள். பொய்யை வந்து பேசி பேசியே ஜனங்களை ஏமாற்றலாம் என்று தான் இந்த உலகத்தின் மக்கள் நினைக்கிறார்கள். அதெல்லாம் பொய்யை பேசி 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 அவங்க வந்து உலகத்திலே வாழுகிறார்கள். ஆனால் நம்ம வந்து லவ்வர்ஸ் ஆஃப் த ட்ரூத், அல்லேலூயா. நம்ம சத்தியத்தை நேசிக்கிறோம். ஆமென். ஏனென்றால் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம். ஆமென். மறுபடியும் பிறக்காத அனைவரும் பொய்யை விரும்பி பொய்யை நேசிக்கிறார்கள். ஆனால் நம்ம மாத்திரம் சத்தியத்தை நேசிக்கிறோம். டிர்னிட்டி வந்து பாதாளத்தில் இருந்த அந்த பொய் உபதேசம், அந்த டிர்னிட்டி தான் நேசிக்கிறாங்க, அதுக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. நம்ம சத்தியத்தை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நேசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம், அதற்காக நம்முடைய பிராணனையும் கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அதெல்லாம் டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், ஒன்று பொய்யர்கள், இன்னொன்று சத்தியத்தின் மேலே வாஞ்சியுள்ளவர். ஹல்லேலூயா. இவங்க நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பொய்யர்கள் வந்து மறுபிறப்பை அடையவில்லை. இவங்க எல்லாமே பாபிலோனை சேர்ந்தவர்கள். நம்ம ட்ரூத்து, நம்ம ஜெருசலேமை சேர்ந்தவர்கள். ஆமே. இவங்க வந்து இந்த பொய்யர்கள் அனைவருமே மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறார்கள். கடைசியாக அவர்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு நமக்கு சீல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் முத்திரையை தருகிறார். ஆமென். பாபிலோன் இஸ் த சிட்டி ஆஃப் லை. எல்லா பொய்களும் பாபிலோன் தான் வருகிறது. திருத்துவம் என்பது பிரதான ஒரு பொய். உலகத்தில் 99% பீப்புள் வந்து டிர்னிட்டியை தான் பிலீவ் பண்ணுகிறார்கள். அதனால் அது அந்த பாபிலோன்ல இருந்து தான் எல்லா விதமான பொய் உபதேசங்களும் வந்து கொண்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து சத்தியம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் வந்து பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். ஏன்னா எருசலேமிலிருந்து தான் சத்தியம் ஆரம்பிக்க வேண்டும். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து அங்கே வசனமும் வெளிப்படும் சொன்னவனமாக அங்கே தான் அது ஆரம்பிக்கணும். இதனால நீங்க எருசலேமை விட்டு போகாதங்க. முதலாவது சத்தியம் வந்து எருசலேமிலிருந்து ஆரம்பித்து உலகமெல்லாம் போகணுங்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பொய் வந்து பாபிலோன்லேருந்து ஆரம்பித்து உலகமெல்லாம் போகணும். அது மிஸ்ட்ரி பாபிலோனாக முடிய வேண்டும் என்று அங்க வந்து அவிதமாக தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சத்தியம் உள்ளவராயிருக்கிறார், அவர் வெளிச்சம் உள்ள வெளிச்சமாயிருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
இங்க ஆதியாம 16 அதிகாரத்திலே பாபேல் கோபுரத்தை குறித்து வாசிக்கிறோம். பாபேல் கோபுரத்தை கட்டினது யார் என்றால் நிம்ரோத். நிம்ரோத்தை குறித்து ஆதியாம 10:8 10 வரைக்கும் வாசிக்கிறோம். நிம்ரோத்து காமின் சந்ததியை சேர்ந்தவன். அந்த காம் வந்து சபிக்கப்பட்டவனாயிருக்கிறான். கானானின் சந்ததியை சேர்ந்தவன். கூஸ் வந்து நிம்ரோத்தை பெற்றுகிறான். தர்பன் பேர் கூஸ். அவன் தான் ஃபால்ஸ் வர்ஷிப்பை கொண்டு வந்தான். அவனுடைய மகன் தான் நிம்ரோத். நிம்ரோத் வந்து டிவைட் அண்ட் ரூல். அவனுடைய ரூல், அவனுடைய என்னன்னா ஜனங்களை பிளவுபடுத்துவது. இன்னைக்கு உலகத்தில் இந்தியாவில் தான் நடக்குது, மத சம்பந்தமாக பிளவுபடுத்துவது. முஸ்லீம்கள் நம்ம நாட்டில் 20% மேலே இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க ஓட்டு போடாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. ஆனால் எலெக்ஷனில் தெல்லுமுல்லு நடந்தால் ஜெயிக்கலாம், மற்றபடி ஜெயிக்க முடியாது. அவங்க வந்து நம்ம இந்தியாவில் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அதெல்லாம் முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து அப்படின்னு சொல்லி மேல் ஜாதி கீழ் ஜாதி இதமாக ஒரு பிளவுபடுத்தி ஆளுகை செய்வது, டிவைட் அண்ட் ரூல். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுகையா? இது நல்ல ஆளுகை இல்லை. இதனால் கலவரங்கள் ஏற்படும். இரத்தங்கள் குற்றமில்லாத இரத்தங்களாக, பாவி மக்களுடைய இரத்தங்கள் சிந்தப்படும். அதனால் இது ஒரு சட்டானிக்காக இருக்கிறது. இப்போ நிம்ரோத் வந்து ஒரு சட்டானிக் ரிலிஜனை சேர்ந்தவன். அவன்தான் விக்கிரஹாரனை கொண்டந்தவன். அவன் வந்து ஜனங்களை பிளவுபடுத்தி அவர்களை ஆளுகை செய்வது. அதனால் அவன் சில ராஜ்யங்களை கைப்பற்றினான். அவன் கர்த்தருக்கு விரோதமான பெரிய வேட்டைக்காரனாக இருந்தான் என்றால், ஹி வாஸ் எ கிரேட் ஹண்டர் என்றால், அவன் யுத்தம் செய்கிறவன், ஜனங்களை பிளவுபடுத்தி அவன் ஆளுகை செய்கிறவன். 8 வாசிக்கலாம்.
கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன நிம்ரோதை போல இன்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள்.
இதோ அவன் யுத்தம் செய்து அநேக ராஜ்யங்களை கைப்பற்றுகிறான். முதல்ல ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப் அங்கே கொண்டு வந்துகிறான், விக்கிரஹாரனை கொண்டு வருகிறான். பிறகு தனக்கு ஒரு பேர் உண்டாக பண்ணுகிறான். பின்பு சில ராஜ்யங்களை அவன் கைப்பற்றுகிறான். யுத்தம் செய்து கர்த்தருக்கு விரோதமான பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். அவன் வந்து யுத்தம் செய்கிறவன். யுத்தம் செய்து அங்கே ஒரு ராஜ்யம், சில ராஜ்யங்களை கைப்பற்றுகிறான். அதில் பாபேல் எங்கது அவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இப்பொழுது 11 நிம்ரோத்து தலைமையிலே அவன் ஜனங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து நம்ம வந்து ஒரு பட்டணத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு டவரை உண்டாக்க வேண்டும், ஒரு கோபுரத்தை உண்டாக்க வேண்டும், நமக்கு பேர் உண்டாக பண்ண வேண்டும் என்று விதமாக சொல்லுகிறோம். Let us make a name. Let us build a city. Let us build a tower. நாம வந்து ஒரு பட்டணத்தை உண்டாக்குவோம், ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம், வானத்தை தொடுகிற அளவுக்கு உயரமான கோபுரத்தை உண்டாக்குவோம். Let us make us a name. நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லுகிறோம். அதான் எக்யூமினிக்கல் மூவ் என்று சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பது. போப் என்ன செய்கிறார்? இன்டர் ரிலிஜன் என்று அவர் எல்லாம் முஸ்லீமையும் சேர்க்கிறார், ஹிந்துவையும் சேர்க்கிறார், எல்லா மதங்களையும் இன்டர் ரிலிஜன். நம்ம சமாதானத்தை உலகத்தில் ஏற்படுத்தணும். எல்லா மதத்தையும் ஒன்றுபடுத்துகிறார். எக்யூமினிக்கல் மூவ்மெண்ட் என்றால் ப்ரோடெஸ்டன்ட் பெந்தகோச சபைகள் ஒன்றாக இணைந்து கத்தோலிக்க மார்க்கத்தோடு சேர்வது. எக்யூமினிக்கல் மூவ்மெண்ட் ஏற்படுகிறது. அல்ல, போப்பு எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்து உலகத்திலே சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக முயற்சி எடுக்கிறார். அதே போல தான் நிம்ரோத் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறான். பல கருத்துக்களை உடையவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவன் வந்து நம்ம ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும், நம்ம ஒரு நியூ சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு புதிய கொள்கையை கொண்டு வர வேண்டும், நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலக கொள்கையை கொண்டு வர வேண்டும். அதான் ஒரே இந்தியா, கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இந்த மாதிரிலாம் ஒரே ரேஷன் கார்டு, எல்லாமே என்ன சொன்னால் ஒன்றாக மாற்றுது. குளோபலிஷம். பேங்க் எங்கனாலும் நீங்கள் பணம் எடுக்கலாம், எங்கனாலும் நீங்கள் ரேஷன் வாங்கலாம், எல்லாத்தையுமே வந்து குளோபலிஷம் ஒரு மனுஷனுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருது. இவ்விதமான முயற்சிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நீங்கள் பணத்தை வச்சே புழங்கக்கூடாது, எல்லாமே அது டிஜிட்டலாக தான் இருக்கணும். இப்படின்னு குளோபலிஷத்தை கொண்டு வருது. நிம்ரோத் அவிதமாகத்தான் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி வந்து நமக்கு ஒரு பேர் உண்டாக்கும் என்று தன்னைத்தானே மைமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தார்? இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்காக. நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும், என்ன தவறு இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு பார்க்கணுங்கிறதுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படியே கர்த்தர் அவர்களை அவிடத்திலிருந்து நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாத படிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறு.
அஞ்சாம் வசனம் எழுதி இருக்கிறது. And the Lord came down. The Lord came down. கர்த்தர் இறங்கி வருகிறார். அவங்க என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவங்களுடைய மோட்டிவ் எல்லாமே அது வார்த்தைக்கு விரோதமாக இருப்பதனாலே அங்கே அவர் பாசையை தாறுமாறாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் என்ன செய்தார் என்றால் கட்டுவதை விட்டு விட்டார்கள். அங்கேதான் பாசைகள் பிரிந்து வந்தது. எங்கே உலகத்தில் இத்தனை பாசைகள் இருக்குதே, அது எங்கேருந்து வந்துச்சு? பாபேலிருந்து வந்தது. எல்லா பாசைகளும் பாபேலிருந்து வந்தது. அவங்க முதலாவது என்ன பாசை பேசியிருக்கலாம்? ஒருவேளை அது ஹீப்ரூ லாங்குவேஜ் பேசியிருக்கலாம் அப்படி என்று நான் நினைக்கிறேன். எப்ரே பாசை பேசியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் கர்த்தர் பாசையை தாறுமாறக்கனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாசையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்தந்த பாசை பேசுறவங்க தனியாக சேர்ந்து உலகமெங்கிலும் அவங்க சிதறடிக்கப்பட்டார்கள். நிம்ரோத் என்ன நினைக்கிறான் என்றால் நம்ம ஒரு பெரிய கோபுரத்தை உண்டாக்கி நம்ம பரலோகத்துக்கு இதன் மூலமாக போகணும், அல்லது வெள்ளங்கள் வந்தால் நம்ம இந்த கோபுரத்தில் ஏறி நம்ம தப்பிச்சுக்கொள்ளலாம். Trying to go up to heaven by science and technology. விஞ்ஞானத்தினாலும் டெக்னாலஜி மூலமாக பரலோகத்துக்கு போவதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுக்கிறான். ஏனென்றால் Trying to go to heaven without repentance. மனந்திருந்தல் இல்லாமலே பரலோகத்துக்கு போயிடலாம்ல. உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் என்ன ஆசைப்படுறாங்க? மனந்திரும்புதல் இல்லாமலே நம்ம செத்து பரலோராஜ்யம் போகணும், அல்லது நம்ம மனந்திரும்பாமலே ஆண்டவர் வந்தால் நம்ம மேலே போயிடணும். இதுதான் உலகத்தின் மக்களுடைய நினைப்பு. சாபரத்து மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நினைப்பு அதுதான். மெசேஜ் அதாவில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். மனந்திரும்பாமலே நம்முடைய சுவாபங்களை மாற்றிக்கொள்ளாமலே பைபிள் படிக்காமலே ஜெபிக்காமலே நம்ம உலகப்புறமாகவே நம்ம தினமும் நம்ம ஜீவித்து கொண்டு ஆண்டவர் அரை சொல்ல நம்ம பெயரணும். இதுதான் நிம்ரோத் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நினைச்சா நமக்கு நிம்ரோத்தினுடைய சுவாபம் தான் இருக்குன்னு அர்த்தம். நம்ம சயின்ஸ் மூலமாக டெக்னாலஜி மூலமாக காலையில் எழுமலிருந்து ராத்திரி தூங்கும் வரைக்கும் நம்ம செல்போனே பார்க்கணும், அதெல்லாம் நம்ம விடக்கூடாது. பைபிளையே தொற்றக்கூடாது, ஜெபம் பண்ணையே போயிடக்கூடாது. ஆனால் நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிடணும். எப்படி பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நிறைய உலகத்தின் மக்கள் அவிதமாக இருக்கிறாங்க. நம்ம சத்தியத்தை நேசிக்கக்கூடாது, சத்தியத்தையே தியானிக்கக்கூடாது. நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம போகணும், அங்கங்கே சுற்றணும். சிலர் வந்து வேலை வேலை வேலைன்னு சொல்லுவோம். ஏன் சர்ச்சைக்கு வரல? வேலை வேலை மாதிரி. ஆனால் உண்மையாக அங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த சகோதரன் வந்து பல அவிஸ்வாசின நண்பர்களோடு சுற்றி கொண்டிருப்பார். நம்மளை பாஸரை ஏமாத்துவது. வேலையில் ஓனர் வந்து வர சொன்னார், அதனால் தப்பிக்க முடியும். என்ன வருஷம் முழுசுமா அப்படி இருக்குது? அல்லது வேற ஒரு ஆராணைக்கு வரக்கூடாதா? வருஷத்தில் ஒரு நாளும் சபைக்கு வருவதில்லை. ஏன்னா அவனு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஞாயிற்றுலமே எப்படி சர்ச்சைக்கு வராமல் ஃப்ரெண்ட்ஸோடு கூட நேரத்தை செலவழிக்க மனசு வருதோ தெரியல. ஆனால் ராப்சரில் போயிடணும், பரலோராஜ்யம் போயிடணும். மனம் திரும்பாமலே சர்ச்சைக்கு வராமலே நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நம்ம நேரத்தை கழிச்சுக்கிட்டு கடைசியாக பரலோராஜ்யம் வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் நிம்ரோத்தின் மார்க்கம். இவ்விதமாக அவன் நினைத்து என்ன சொன்னால் கோ டு ஹெவன் வித்வுட் ரிபென்டன்ஸ். மனந்திரும்பல் இல்லாமலே போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆனால் நம்ம அப்படி நினைக்கல. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையினுடைய கண்டினியூஷன் தான் பரலோகராஜ். நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் ஆகிறீங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க, ஆவிக்குரிய அனுபவத்தை பெறுறீங்க, சத்தியத்தை நேசிக்கிறீங்க, ஆவியில் வளர்றீங்க. அப்படியே வளர்ந்து வளர்ந்து தான் அப்படியே நம்ம அங்கே போயிடுறோம். இங்கே எந்த வளர்ச்சியும் அடையாமல் இருந்த மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே போக முடியாது. எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே மேலே போயிட்டே இருக்கிறான். அவன் லேடரில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போய் கொண்டிருக்கிறான். தேவனோடு சஞ்சரித்தான், பின்பு ஒரு நாளில் அவன் காணப்படாமற் போனான். நீங்கள் பரலோகத்தில் போகணும்னா பெர்ஃபெக்ஷன் அடையணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் குரோத் ஆக வேண்டும். அவ்விதமான ஒரு அனுபவத்தை பெற்றாதான் ராப்சரில் நம்ம போக முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கிரேஸ் பீரியடை நிறைய கொடுத்துருக்கிறார். ஆமென். எவ்வளோ ஆயுஷ்னால நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். அந்த நேரத்தெல்லாம் நம்ம வீணாக்கிட்டோம்னா நம்ம எப்படி போக முடியும்? அது நிம்ரோத் அவிதமாக நினைக்கிறோம். சாபனங்கள் அவிதமாக நினைக்கிறது. நீங்கள் எப்படி வேணாலும் ஜீவிங்க, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுங்க, என்ன மாதிரி வேணாலும் ஜீவிங்க, ஆனால் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம். அங்கே எல்லாரும் நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். எல்லா டினாமினேஷன் அவிதமாக தான் நினைக்கிறாங்க. இப்படி ஒரு சத்தியம் இருக்குது, அந்த சத்தியத்தை விசுவாசிக்கணுமே, அவ்விதமான ஒரு வாழ்க்கை செய்யணுமே, அந்த நினைப்பே அவங்களுக்கு கிடையாது. நீங்க ஜுவல்ஸ் எல்லாமே மாட்டிக்கிடுங்க, அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர் அவங்க ஒய்ஃப் எல்லாமே மாட்டிக்கிடுவாங்க, ஆனா நாங்க பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லுவாங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா அவங்களும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. அவங்க யூடியூப்ல ஒரு மெசேஜ் கொடுத்தா அவங்க 10,000, 20,000, 30,000 பேர் கேட்பாங்க. எல்லாரும் அவங்கள போல தான் இருக்கிறார்கள். எப்படி போக முடியும்? ஆண்டவர் ப்ரொவைடட் வே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது God is building a city. ஆண்டவர் ஒரு பட்டணத்தை உண்டாக்கி, இது மனுஷன் உண்டாக்குற பட்டணம் பாபிலோன். இத கர்த்தர் ஒரு பட்டணத்தை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. அந்த பட்டணத்துக்கு தான் ஆபிரகாம் போக வேண்டும் என்று நினைத்தான். ஆமென். ஆதியாகமம் 12:7 என்ன வாசிக்கிறோம்? அவன் ஊர் என்கிற 15:7 அழைக்கப்படுது. அதே ஆபிரகாம் வாழ்ந்த அந்த இடம் இன்னைக்கும் இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவனை ஜெருசலேமுக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஏப்ரஹாம் went out of Babylon. அது பாபிலோன்ல இருக்கிறது, ஊர் என்கிற கல்தேயா. அந்த கல்தேயா என்றால் அங்க வந்து கல்தேயன்ஸ் வந்து பாபிலோனியன்ஸ். அந்த பாபிலோன்ல இருந்து தான் கத்தர் ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். ஆமேன். கத்தர் அவனுக்காக ஒரு பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அந்த பட்டணத்தை அவன் அடைய வேண்டும் என்று வருகிறான். அதுதான் ஜெருசலேம். ஆமேன். ஆமேன். எபிரேயர் 11:11 நம்ம வாசிக்கும் பொழுது அவன் வந்து கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை எல்லாமே அழிஞ்சு போகும். நீங்கள் என்னைக்குனாலும் மனசில் நினைக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் அனுபவிக்கிறதுக்காக நமக்கு தந்திருக்கிறார். இப்போ எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, இந்த வசதி வாய்ப்புகள்லாம் இல்லைன்னா நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. முன்னால மாதிரி கூரை வீட்டில் இருந்து இதெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு கம்ப்யூட்டர் தேவை, எனக்கு எல்லாமே தேவை. கத்தர் பார்க்கிறார். அன்னஜெண்டாவுடைய வார்த்தைக்காக ஜீவிப்பதனால நமக்கு சில காரியங்களை, அவர் வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் தருகிறார். அதை நம்ம வந்து கத்தருக்காக பயன்படுத்த வேண்டும். அதே போல எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் நான் அவருடைய வார்த்தைக்காக ஜீவிக்க, அவருக்கென்று ஊழியம் செய்ததுக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு ஆயுஷ்னாலே கூட்டி தந்திருக்கிறார். எல்லாமே அதுக்காகத்தான் தந்திருக்கிறார், அவருக்காகத்தான் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இது எந்த நேரத்திலையும் இது வந்து அழிஞ்சு போகலாம். நம்முடைய பாடி எந்த நேரத்திலையும் அழிஞ்சு போகலாம், நம்முடைய பொருட்கள் எந்த நேரத்திலையும் அது அழிஞ்சு போகலாம். ஆனால் நித்தியமான வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நித்தியமானவர். ஹல்லேலூயா. அங்கே ஒரு எட்டர்னல் சிட்டி நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்தியமான ஒரு பட்டணம் இருக்கிறது. ஆமே. இதைத்தான் நம்ம எப்பொழுதுமே நினைக்கணும். இப்பொழுது தந்திருக்கிறது எல்லாமே அவரை நம்ம தேடுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவருக்கென்று ஊழியம் செய்வதற்காக தந்திருக்கிறார். ஆனா நித்தியமானது அங்கே இருக்கிறது. இதெல்லாமே அழிஞ்சு போகலாம். ஆமேன். இதை குறித்து நமக்கு பெருமை வேண்டாம். இதன் மேல் நம்முடைய இதயத்தை வைக்க வேண்டாம். ஆமென். நீங்க அது மேல உங்களுடைய இதயத்தை வைக்காம இருந்தா உங்களுக்கு எல்லாமே தானாவே கிடைக்கும். நீங்க எது மேல உங்களுடைய இதயத்தை வைத்தா ஆண்டவர் பாப்பார் என்னை விட அவன் அதை அதிகமா நேசிக்கிறான், நம்மளை விட்டு அதை எடுத்துக்கொள்வார். ஆண்டவரை விட நம்ம எதையும் அதிகமா நேசித்தால் அவர் அதை நம்ம விட்டு எடுத்துக்கொள்வார். அவர் வந்து ஜெலஸ் காடா இருக்கிறார். அவரை விட யாரையுமே அதிகமா நேசிக்க கூடாது. பிள்ளைகள் என்ன நினைக்கும், அப்பா அம்மா நம்மளை தான் நேசிக்கணும். சிலர் என்ன நினைப்பாங்க, நம்மளை தான் எல்லாரும் நேசிக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல ஆண்டவரும் அப்படிதான் நினைக்கிறார். அவர் ஜெலஸ் காட், ஹல்லேலூயா. அவரை விட நம்ம எதையும் அதிகமா நேசிக்க கூடாது. எல்லாமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நம்ம இருதயத்தை அதன் மேல வைக்க கூடாது. நம்முடைய இருதயம் கத்தர் மேல அவருடைய வார்த்தையின் மேல இருக்க வேண்டும். ஆமென். கத்தர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு பட்டணத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த பட்டணத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:10.
ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்தை காத்திருந்தான்.
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின தீட அஸ்திபாரமுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். The builder and maker is God. Hallelujah. அந்த பில்டர், அதை கட்டினவர் கத்தர். இங்க நிம்ரோத் அவன் கட்டுகிறான், மனுஷன் கட்டுகிறான். இங்க வந்து கத்தர் கட்டுகிறார். Hallelujah. எத்தனை பேர் அந்த பட்டணத்தை விரும்புகிறோம்? இந்த உலகம் எல்லாம் மனுஷனால அது கட்டப்பட்ட கட்டிடங்கள் இருக்கிறது. ஆனா தேவனால் கட்டப்பட்ட நம்முடைய வீடு மனுஷனால் கட்டப்பட்டது. ஆனால் தேவனால் கட்டப்பட்ட ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரம் நமக்காக இருக்கிறது. அதற்காக அவன் காத்திருந்தான். அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே அந்த பட்டணத்தை நோக்கி தான் போனார்கள். ஒரு நாளிலே அந்த பட்டணத்தை நம்ம அடைவோம் என்று அவர்கள் போனார்கள். இந்த உலகத்தில் அந்த பட்டணம் இல்லை, ஆனால் கர்த்தர் அவங்களுக்காக ஒரு பட்டணத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அவர்கள் வைக்கப்பட்டு போனதில்லை. அதே அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம்.
அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். For he had prepared for them a city. நமக்கு ஒரு சிட்டி இருக்கிறது. சென்னை நம்முடைய சிட்டி அல்ல, நம்முடைய சிட்டி நியூ ஜெருசலேம். ஹல்லேலூயா. 1500 மைல் நீளமும், 1500 மைல் அகலமும், 1500 மைல் உயரமான, அதனுடைய நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது. அவன் அந்த கோலினால் அந்த பட்டணத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவாயிருந்தது. 12,000 எட்ட கொண்டு வகுத்து பாருங்க. சாதி என்றால் பர்லாங், 8 பர்லாங் ஒரு மைல், 1500 வரும். வேறு கிரேட் சிட்டியை நமக்கு ஆயத்தம் பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா. ஆதி ஆமத கொண்டு கடைசி காலத்தில் வரைக்கும் ஆதாமத்தை கொண்டு ஜீவிக்கிற எல்லா எலெக்டட் பீப்புளுக்காக அந்த பட்டணமானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லப்போனா இந்தியாவை விட பரப்பளவு அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்தியா வந்து ஒரு மாதிரி இருக்குது, இப்படி மாதிரி இருக்குது. ஆனால் அது சதுரமான பட்டணம். அது ஒரு 1500 மைல் நீளமும், 1500 உலகமாக அகலமான ஒரு சதுரமான பட்டணம், நியூ ஜெருசலேம். ஹல்லேலூயா. அந்த பட்டணம் பல்லவத்தை விட்டு இறங்கி வருகிறது. கடைசியாக அது பூமியில் வந்து இருக்கும், இறங்கி வந்து அது அமரும். அந்த பட்டணம் நம்முடைய சிட்டியா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிட்டி ஆஃப் ட்ரூத். ஹல்லேலூயா. சத்திய நகரம் அது. பாபிலோன் வந்து சிட்டி ஆஃப் லை, அது பொய்யினுடைய நகரம். இப்பொழுது உலகத்துல மக்கள் பொய் பேசிதான் ஜீவிக்கிறாங்க. மெயினா அரசியல்வாதிகள் பொய் பேசிதான் அவங்க வந்து ஓட்டு வாங்குறாங்க, பொய் பேசிதான் ஆளுகை செய்கிறார்கள். உண்மை பேசுகிறவர்கள் ரொம்ப குறைவு. நம்ம எலெக்ட் பீப்புளா இருக்கிறோம், நம்ம உண்மையை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். பொய் பேசாத, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லிட்டு போ. ஏன்னா தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கிட்டு போ. எதுக்காக நீ வந்து பொய் பேசுற? உன்னுடைய காரியத்தை ஏன் ஜஸ்டிஃபை பண்ற? உள்ளதை சொல்லு, ஒரு செகண்ட்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். நீ மற்ற காரியத்தை சொன்னீன்னா இழுத்துக்கிட்டே போகும், முடிவே வராது. உண்மையை பேசுனா டக்குன்னு முடிஞ்சு போகும், ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். உண்மையை பேசுவதுக்கு என்ன சொல்ற என்றால், பொய் பேசுவதுக்கு படிப்பறிவு தேவையா? படிப்பறிவே தேவையில்லை. ஆனா அவனா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பறிவு இல்லாதவங்க அதிக பொய் பேசுவாங்க. அதுக்கு படிப்பு தேவையா? பொய் பேசுவதுக்கு படிப்பு தேவையில்லை. அவனுக்கு கிரிமினல் மைண்டு தான் தேவை. மைண்டு மோசமாக இருந்தால் பொய் பேசும். உலகம் விதமாக இருக்கிறது, உலகம் பொய்யிலே இருக்கிறது. ஆனால் நம்ம சத்தியத்தை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு சத்திய நகரம் சிட்டி ஆஃப் ட்ரூத் ஜெருசலேமை நம்ம நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சிட்டியை உண்டு பண்ணுவோம், நமக்கு ஒரு டவரை உண்டு பண்ணுவோம். மேக் எ நேம் ஃபார் அஸ், நமக்காக ஒரு பெயரை ஏற்படுத்துவோம். பெயர் புகழை விரும்பினார்கள். இது நான் கட்டின கோபுரம், இது நான் கட்டின பட்டணம் என்று நிம்ரோத் சொல்ல வேண்டும். தனக்கென்று ஒரு பெயரை உண்டு பண்ண வேண்டும். ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு பட்டணத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்கு ஒரு டவர் இருக்கிறது, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சிட்டி இருக்கிறது, ஹல்லேலூயா. இது அங்கே வந்து தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா. சிட்டி வந்து மணவாட்டி பிரைடு, வால் வந்து மதில் வந்து 140,000 ஜூஸ், ஹெட்சோன் வந்து கிரைஸ்ட், டவர் வந்து கிரைஸ்ட். கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமானர்கள் ஓடி சுகமாக இருப்பான். சாத்தான் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுகிறான். சாத்தான் ஹாஸ் நோ ஒரிஜினல், அவனுக்கு எந்த ஒரிஜினலும் கிடையாது. அவன் கர்த்தருடைய திட்டத்தை வந்து கொஞ்சம் காப்பி அடிப்பான். அவனுக்கு எந்த ஒரிஜினலும் கிடையாது. அதனால கர்த்தர் ஒரு பட்டணத்தை ஏற்படுத்துகிறார், ஒரு டவர் ஏற்படுத்துகிறார், ஒரு மதிலை அங்கே ஏற்படுத்துகிறார், ஒரு கிரேட் சிட்டி அங்கே ஏற்படுத்துகிறார். அதனால அதனுடைய மாடலாக அதை காப்பி பண்ணி சாத்தான் என்ன செய்யறான் என்றால், இவ்விதமாக அவன் பாபிலோனை உண்டாக்கும் பொழுது அதெல்லாமே பொய். அது கர்த்தர் நமக்கு ஒரு பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 3:12 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜெயங்குளரும் எவனோ அவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா. நம்ம நெற்றியில் ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தை எழுதுகிறார். அவன் தனக்கு ஒரு நேம் வேணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் நம் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Building a city, they are trying to make a name for themselves. தங்களுக்கு பேர் உண்டாக்க வேண்டும், தங்களுடைய பெயரை பிரசாபப்படுத்த வேண்டும் என்று அவன் பட்டணத்தை ஏற்படுத்தும் பொழுது தேவனுடைய நாமம் நம்முடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது வந்து பிகினிங் ஆஃப் த பைபிள், பிகினிங். வேதத்தினுடைய ஆரம்பத்திலே பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த பட்டணத்துக்காக காத்திருந்தான். ஜெருசலேமை குறித்து சொல்லப்படுது. அந்த பட்டணத்தை அவன் அடையவில்லை, ஆனால் அந்த பட்டணத்தின் ராஜாவை சந்தித்தான் என்று அங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 14:4 அங்கே சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாக மெல்கிசிதேக் அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். சாலேம் என்றால் ஜெருசலேம் அர்த்தம். எஸ்ஏஎல்இஎம் சேலம், ஜெருசலம். அதனால அங்க அந்த பட்டணத்தின் ராஜாவை சந்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பட்டணங்களும் ஆதியாமத்தில் இருக்கிறது. அதன் பின்பு மிடில் ஆஃப் த பைபிள். இப்பொழுது மிடில் ஆஃப் த பைபிளுக்கு நம்ம வர வேண்டும். பைபிள் மத்தியில் தானியல் தீர்க்க தரிசியில பாபிலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 1-5 பாபிலோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாபிலோனிய ராஜ்யத்தை குறித்து வாசிக்கிறோம். 6 மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்துவிட்டது. அதெல்லாம் முதல் 5 பாபிலோன் த கிரேட் சிட்டி நேபுகாத்நேச்சார் அந்த பட்டணத்தை உண்டு பண்ணினான். அந்த தானியல் 4 நீங்க வரும் பொழுது அந்த 4 நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனை காண்கிறான். ஒரு வரம், ஒரு விருட்சம், ஒரு மரம் ரொம்ப செழிப்பா வளருது, ரொம்ப பெரிய மரமாக மாறுகிறது. ஆகாயத்து பறவைகள் அதில் வந்து அமர்ந்து அதனுடைய பழங்களை சாப்பிடுகிறது. அந்த மரத்தை எச்சம் போட்டு அசுத்தமாக்குறது. இந்த மரத்து கீழே எல்லா காட்டு மிருகங்களும் வந்து அங்கே தங்கி நிழல்ல தங்குகிறது. இதமாக அந்த ஒரு பெரிய விருட்சம் வந்தது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இந்த விருட்சத்தை வெட்டி போடுங்கள், ஆனால் வேர் மட்டும் இருக்கட்டும். வேற நீங்க பிடுங்காதங்க, வேர் மட்டும் இருக்கட்டும். இத 7 வந்து இந்த விருட்சத்தின் மேலே 7 கடந்து போகும். அதன் பின்பு இதோ மறுபடியும் அந்த மரமானது துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 4 அதனால வாசிக்கலாம்.
இந்த கொப்பங்களை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே நினைவதாக, மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது, அவனுடைய இருதயம் மனுஷன்.
சரி போதும், மைக்கு சரியில்லை. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியிலே இருக்கட்டும், வேர் இருக்கட்டும், இந்த மரத்தின் கொப்புகளை தரித்து போடுங்கள், அந்த இலைகளை நீங்கள் உதிர்த்து போடுங்கள், கனிகளை சிதறடையுங்கள், இதன் கீழ் இருக்கிற மிருகங்கள் எல்லாமே துரத்தி விடப்பட வேண்டும். ஏழு காலங்கள் கடந்து போகும். 16 வசனத்திலே என்ன சொல், இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். 17 வசனம் இம்பார்ட்டன்டான வசனம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷனில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக மாற்றுகிறார் என்று நரஜீவன்கள் அறியும் பொருட்டு காவலாளர் தீர்ப்பினாலும் இந்த காரியமும் பரிசுத்தவானுடைய மொழியினாலும் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இது. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார், மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக மாற்றுகிறார் என்று நரஜீவன்கள் அறிய வேண்டும். இது பரிசுத்த காவலாளருடைய அங்கே தீர்ப்பினாலே பரலோகத்தில் இருக்க கோர்ட்டில் அது தீர்மானம் பண்ணியிருக்கு. அங்க கோர்ட் கூடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இத பரிசுத்த ஜெனரல் அந்த பரிசுத்த காவலாளருடைய தீர்ப்பினாலும் பரிசுத்தவானுடைய மொழியின் விசாரணையினாலும் இது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேல தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மரத்தை வெட்டி போடுங்க, 7 இது பனியினால நனைய வேண்டும், அது அடிமரம் நனைய வேண்டும். அவன் வந்து என்னைக்கு அவனுக்கு உணர்வு வருதோ, கர்த்தர் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று உணர்வு வரும் வரைக்கும் 7 காலங்கள் கிடைஞ்சாலும் பல்லகத்திலே அந்த கோர்ட்ல அங்க தீர்மானம் பண்ணப்பட்ட இவ்விதமாக பல்லகத்திலே அந்த அந்த கோர்ட்ல வந்து தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால என்ன செய்ய வேண்டும் என்றால் நீர் மனம் திரும்ப வேண்டும். 27 வாசிக்கலாம்.
ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும்.
நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் உம்முடைய பாவங்களை நீக்கிவிட வேண்டும், அக்கிரமங்களை நீக்கிவிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், நீர் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அவ்விதமாக செய்தால் ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்து தள்ளி போடலாம், அல்லது உம்முடைய வாழ்வு நீடிக்கலாம் என்று சொல்லும் பொழுது நேபுகாத்நேச்சார் வந்து அதை கேட்டாலும் தானியலுடைய ஆலோசனைக்கு தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து இதமாக சொல்லும் பொழுது தானியல் வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான், அவனுக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறான். நீர் உம்மை தாழ்த்தினால் இந்த விதமான ஆபத்திலிருந்து சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உம்மை ஹம்பிள் யுவர் செல்ஃப், நீர் உம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஹலலுயா. தன் தாழ்த்தும் பொழுது நமக்கு கிருபை கிடைக்கிறது. ஹலலுயா. உயர்த்தும் பொழுது ஆண்டவர் தாழ்த்தி போடுவார். பெருமை உள்ளவருக்கு தேவன் ஏற்றி நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹலலுயா. எப்பொழுதுமே அந்த வசனத்தை மனசுல வச்சுக்கணும். நமக்கு பெருமை வரும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நீங்க ரொம்ப ஹம்பிளா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹம்பிளா இருக்குன்னா எப்படி, ஒன்றும் வேண்டாம், சாதாரணமாக இருங்க, அவ்வளோதான், நேச்சுரலாக இருங்க, உங்களை மிகப்படுத்தி பெருசாக போவாதுங்க, அதுதான் பெருமைங்கிறது. நீங்கள் சாதாரணமாக நடந்துக்கிட்டா பணம் வந்தாலும் பணம் வராட்டாலும் ஒரே மாதிரி தான் நடக்கிறது, படிப்பு வந்தாலும் படிப்பு இல்லாட்டாலும் ஒரே மாதிரி தான் நடக்கிறது. அதிக படித்தாலும் ஒரு வித்தியாசமாக நம்ம நினைக்கக்கூடும், நமக்கு அதிக கௌரவம் வேண்டாம், சாதாரணமாக நடந்துக்கிட்டா போதும், நம்முடைய வேலை என்ன உண்டோ அதை செய்யணும், இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தாழ்மையா நடக்கணும்னா முகத்தை வாடலா வைக்கணும், நம்ம வந்து மோசமான ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு தலையை கீழே போட்டுக்கிட்டு இருக்கணும், அது வந்து மாய்மாலமான தாழ்மை, அந்த தாழ்மை வேண்டாம். நம்ம மனத்தாழ்மை வந்து எல்லார்கிட்டையும் நார்மலா நடப்பது. இதெல்லாமே உலகப்புறமான காரியங்கள் எல்லாமே மாயை, அது எல்லாமே அழிஞ்சு போகும், அதனால நம்ம பஃப் பண்ணாண்டா, நம்மள ஒரு பெரியதா நினைக்காண்டா. நம்ம ஆண்டவர் எந்த ஸ்தானத்துல அழைத்தாரோ அந்த ஸ்தானத்துல நம்ம இருந்தா போதும். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு ஆண்டவர் உயர்த்துவார். Humility will always stay the wrath of God. தாழ்மையானது எப்பொழுதுமே தேவனுடைய கோபாக்கினையை நிறுத்தி வைக்கும். Humble yourself quickly. சீக்கிரமா உன்னை தாழ்த்து, ரீபன்ட், நீ மனம் திரும்பு என்று சொல்லும் பொழுது இந்த நேபுகாத்நேச்சார் அதை கடைப்பிடிக்கல. ஆகாப் வந்து பொல்லாதவன் தான், உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்னாலவன்னு அவன் போயிட்டு உபாச ஜெபம் பண்ணி தன்னை தாழ்த்தினானான். கத்தரதை பார்த்தார், எலியாட்ட சொல்றார், அவனை பாரு, அவன் தன்னை தாழ்த்திட்டான். அதனால அவனுடைய காலத்துல நடக்காத, இப்படி அவனுடைய குமாரனுடைய காலத்துல ஜட்ஜ்மெண்ட வந்து போஸ்ட்பன் பண்ணுகிறார். அவன் தன்னை தாழ்த்தினாலும் உபாசித்து ஜெபம் பண்ணினாலும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அவன் தாழ்த்தினானே ஒழிய அவனுடைய ஹார்ட் சேஞ்ச் ஆகல. அவனுடைய ஹார்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன செஞ்சிருக்கான்னா அவனுக்கு அந்த நியாய தீர்ப்பே வந்திருக்காது. கத்தர் சொன்னாலும் கூட அந்த நியாய தீர்ப்பு அவனுடைய ஹார்ட் சேஞ்ச் ஆனா மாத்திருப்பார். நினைவேல ஜெபம் பண்ணும் பொழுது 40 நாள்ல கழுத்து போடும் சொன்னா, ஆனா அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தினார்கள், அங்க நியாய தீர்ப்பே வராம ஆண்டவர் செஞ்சிட்டாரு. இந்த ஆகாப்பு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் தாழ்த்தினானே ஒழிய அவன் வந்து அவனுடைய ஹார்ட் வந்து சேஞ்ச் ஆகல. இவ்டின் கோ ஆல் த வே, அவன் இன்னும் முழு முழுசுமாக பாதையில வரல, கொஞ்சம் வந்தான் முழுசுமா வரல. அவனுக்கு முழுசுமா ஹார்ட் சேஞ்ச் அவனுக்கு வராதனால அவனுக்கு லேட்டா அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. ஆண்டவர் என்னைக்குமே உடனே தண்டிப்பதில்லை, ஆண்டவர் லேட்டா தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு 12 மாசம் ஆனது. இந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோனை கட்டின நேபுகாத்நேச்சார் அவன் கட்டினான், ஆனா நியூ ஜெருசலேம் ஆண்டவர் நமக்கு கட்டுறாரு. மனுஷன் பெருமை வந்து விட்டது. வீடு வந்தாலே பெருமை வந்துடும். ஒருத்தருக்கு வீடு வந்தாலே எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு பெருமை வந்துடும். ஆண்டவர் தேட மாட்டாங்க. யோசிச்சு பார்ப்பேன், வீடு வரதுக்கு முன்னதா சர்ச்சைக்கு வந்தாங்க, வீடு வந்த பிறகு மாறிச்சு சர்ச்சைக்கு வரல. இதனால அந்த வீடு வந்த உடனே சொகுசான வாழ்க்கை வரும்பொழுது, கம்ஃபர்ட் லைஃப் வரும்பொழுது அவன் ஆண்டவரை மறந்துடுவான். நம்ம வீடு வந்தாலும் நமக்கு படிப்பு போஸ்ட் கிராஜுவேட்டா மாறி ரொம்ப உலகத்திலேயே ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நீங்க பேசினாலும், உங்களை போல இங்கிலீஷ் யாருமே பேச முடியாட்டாலும் உங்களுக்கு பெருமை வரக்கூடாது. சாதாரணமா தான் இருக்கணும், உங்களுடைய மனப்பான்மை வந்து சாதாரணமா இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மனுஷனுக்கு எப்படி அந்த பஃப் வருது, ஏதோ ஒரு மற்றவங்களை காட்டிலும் ஒரு ஸ்பெஷலா அவனுக்கு ஏதோ இருக்குது, ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கிறது, ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறது, ஏதோ ஸ்பெஷலா வந்து அவனுக்கு சில காரியங்கள் ஸ்பெஷலா இருப்பதனால மற்றவளை விட தங்களை பெருசாக நினைப்பது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளை வந்து அற்பமாக நினைப்பது. சிலர் என்ன சொல்லுவாங்க, தங்களுக்கு ரொம்ப ஞானம் வந்துவிட்டால், தங்களுக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துவிட்டால், நம்ம இல்லாம எப்படி பாஸ்டர் வந்தாரு, நம்மளை வச்சுதான் பாஸ்டர் பாருங்க, அந்த மாதிரி பேச்சுக்கு போயிரும். அதனால பாஸ்டரை கிரிட்டிசைஸ் பண்ணவும், பாஸ்டர் மெசேஜை கிரிட்டிசைஸ் பண்ணவும், இவ்வளவு நாள் அது இல்லையே, இப்ப ஏன் அது வந்துச்சு, இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெல்த் வந்திருக்கு, கொஞ்சம் மணி வந்திருக்கிறது, அதனால சேஞ்ச் ஆகிறது. அது வந்தாலும் சேஞ்ச் ஆகக்கூடாது, எப்பொழுது மாதிரிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ரகாம் அப்படிதான் ஜீவித்தான், டேனியல் அவிதமாகத்தான் இருந்தான், ஜீசஸ் கிரைஸ்ட் எப்பொழுதுமே தாழ்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. இவன் வந்து உம்மை தாழ்த்தும், ஹம்பிள் யுவர் செல்ஃப், ரீபென்ட் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல, ஆண்டவர் ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுக்கிறார். மனம் திரும்பதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுத்தார். தேத்தீரா சபைக்கு, ரோமன் கத்தோலிக்க சபைக்கு ஆண்டவர் 1000 இயர்ஸுக்கு மேல கொடுத்தார். அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனாலும் அவள் தன்னுடைய வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளோட விசாரம் செய்தவளும் மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்தை தள்ளி அவருடைய பிள்ளைகளை நான் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களை இருதயங்களை ஆராயிறவென்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிரியையின்படியே பலன் அளிப்பேன். பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சபைகளை பார்க்கிறார், கத்தோலிக்க மார்க்கத்தை பார்க்கிறார். கத்தோலிக்க மார்க்கம் மனம் திரும்ப ஆண்டவர் 1000 இயர்ஸ்க்கு மேல தவணை கொடுத்தாலும் அது இன்னும் மனம் திரும்பல. அதனால அதை சுட்டரித்து போடுவார் என்று பைபிள்ல போடப்பட்டது. 1 மணி நேரத்தில் கத்தோலிக்க மார்க்கம் அழிஞ்சு போ என்று பைபிள்ல சொல்ல, வேசி மார்க்கத்தை விட்டு அவள் மனம் திரும்ப அவளுக்கு தவணை கொடுத்தேன், அந்த தவணையே அவள் பயன்படுத்தல. இங்க நேபுகாத்நேச்சாருக்கு 12 மந்த்ஸ் ஆண்டவர் தவணை கொடுக்கிறார். அந்த 12 மந்த்ஸ் அந்த தவணை கொடுக்கும் பொழுது 12 மாதங்கள் அங்க கழிந்த பின்பு அவன் என்ன செய்யறான் என்றால், அந்த அரண்மனையில உப்பிரிக்கையில உலாகும் பொழுது அந்த பாபிலோன் பட்டணம் அழகா அவன் கண்ணுக்கு முன்பாக ஜொலிக்கிறது. இப்பொழுது அவனுக்கு பெருமை உச்சகட்டத்துக்கு வந்து விட்டது. அவன் என்ன சொல்லுகிறான், 28-29 வாசிக்கலாம்.
இதெல்லாம் ராஜாவாக நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான்.
பாருங்க, 12 மாதம் சென்ற பின்பு அரண்மனையின் ஒப்பிரிக்கையிலே டவர்ல உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. பாத்தீங்களா, நிம்ரோத் சொன்ன மாதிரியே சொல்றான். நிம்ரோத் வந்து 11 அதிகாரம் சொல்லுகிறான். ஆதியாந்தில பிகினிங் ஆஃப் த பைபிள், இப்பொழுது மிடில் ஆஃப் த பைபிள். பைபிள்ல மத்தியில நேபுகாத்நேச்சார் நிம்ரோத் மாதிரி அவனுக்குள்ள இருக்கிற அதே ஸ்பிரிட் தான் இருக்கிறது. அந்த பாபிலோன் பட்டணத்தை ஆண்டவர் வந்து அங்கே கட்ட விடாதபடி அதை தாறுமாறாக்கி போட்டார். இப்பொழுது இவன் கட்டிட்டான், அதுல தங்கு தோட்டத்தை ஏற்படுத்துகிறான். பெரிய சிட்டி, உலகத்திலே அழகான பட்டணம். மேல இருந்து அவன் சொல்லுகிறான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. பாருங்க, கத்தர் கட்டவில்லை, அவன் கட்டுகிறான். ஆமென். ஐ ஹேவ் பில்ட் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் த கிங்டம் பை த மைட் ஆஃப் மை பவர், என்னுடைய பராக்கிரமத்தினாலும், ஃபார் த ஹானர் ஆஃப் மை மெஜஸ்டி, என்னுடைய மகிமை என் பெயருக்காக நான் இதை கட்டினேன் சொல்லும் பொழுது, உடனே அங்க வானத்திலிருந்து சத்தம் வருகிறது. தேவனுடைய சத்தம் அவனுக்கு சொல்லுகிறது, நீ மனுஷன் என்று தள்ளப்பட்டாய், நீ மிருகத்தை போல புல்லை மேய்வாய், உன்னுடைய நகம் வந்து பச்சிகளை போல வளரும். பச்சிகள் என்ன செய்யும், நகத்தை நீளமா வளர்த்துருக்கும். இன்னைக்கு சிலருக்கு நகத்தை நீளமா வளர்க்கறது அது ஒரு ஸ்டைல்னு நினைக்கிறாங்க. அது பச்சிகளுடைய நகம், அது வந்து கேர்ஸ்னால ஏற்படுத்தப்பட்டது. நம்ம நகத்தை கட் பண்ணணும், அதெல்லாம் உன்னுடைய நகம் பச்சிகளை போல இருக்கும். நீ ஆகாயத்து பனியிலையும் வெயிலையும் நீ வந்து ஆகாயத்து பனியில நீ நனைவாய், வெயில்ல நீ அலைந்து திரிவாய், மிருகத்தை போல இருப்பாய். 7 காலங்கள் உண்மையில கடந்து சொல்லும். 7 வருஷம் அவன் மிருகமாக ஜீவித்தான். அரண்மனையிலிருந்து அவன் வெளியே போயிட்டான், புல்ல மேய்தான், 2 காலில் நின்னவன் 4 காலில் நிக்கிறான். அவன் வந்து அவனுடைய மிருகமாக மாறிவிட்டான். அவனுக்கு பைத்தியம் ஆகிவிட்டது, மைண்டை லூஸ் பண்ணிட்டான். இப்பொழுது நம்ம ஏஜ் ஆஃப் இன்சானிட்டியில இருக்கிறோம். எந்த காரியத்தை குறித்தாலும் அதிக கவலைப்பட்டால் பைத்தியம் வரும். எதை குறித்தும் அதிக பெருமைப்பட்டாலும் பைத்தியம் வரும். நார்மலாக இருந்தால் உங்க மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக வச்சுக்கிட்டீங்கன்னா பைத்தியம் வராது. உங்களுடைய மைண்டை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப அதிக சந்தோஷப்படவும் விடக்கூடாது, அதிக கவலைப்படவும் கூடாது. கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப பெருமைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. நார்மலா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மைண்ட் ஸ்டடியா இருக்கும். ஆனா இவனுக்கு என்ன, இவனுக்கு பெருமை வந்ததுனால இவனுக்கு வந்து என்ன ஏற்பட்டது, பைத்தியமாகி விட்டான். அவன் மாடு மாறி மனுஷங்கதே மறந்துட்டான், இப்பொழுது மாடு மாறி இருக்கிறான். பாருங்க, இதுதான் வந்து செகண்ட் பாபிலோனுக்கு நடந்த காரியம். பின்பு பெல்சாத்தார் வந்து குடிக்கும் பொழுது அவன் கல்லு மண்ணான விக்கிரகங்களை புகழும் பொழுது, தானியேல் 5 அதிகாரத்தில் ஒரு நாள் ராத்திரியிலே 1 hourல பாபிலோன் விழுந்து போனது, அழிஞ்சு போனது. பாபிலோன் என்னைக்குமே அழியதான் செய்யும், அது எப்பொழுதும் ஸ்டாண்ட் பண்ணாது. ஆனால் ஜெருசலேம் எட்டர்னல் சிட்டி, ஹல்லேலூயா. நீங்க அந்த பட்டணத்தை சேர்ந்தவர்கள். உலகம் பொய்யை நேசிக்கிறது, பொய் பேசுகிறது, அடிக்கடி எனக்கு வேதனையான காரியம், அரசியல்வாதிகள் அதிக பொய்களை சொல்லுவது, துணிச்சலா போய் பேசுவது. அப்படியானால் எப்படி வந்து அரசாங்கம் எவ்விதமாக இருக்கும்? பொய்யினால நம்ம வந்து ஆளலாம் என்று நினைக்கும் பொழுது, பொய் பேசி ஆளலாம் என்று நினைக்கும் பொழுது அது பாபிலோனாக இருக்குது, அது கன்ஃபியூஷன். நம்ம ஜெருசலேம், ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே சத்தியத்தை நேசிக்கிறோம், ஹல்லேலூயா. பிரசங்கத்தில் நம்மளை வந்து பாஸ்டர் நிஜா வார்த்தையின் மூலமாக கடிஞ்சு கொண்டா உடனே நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதான் தாழ்மை. வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்துவது, டேக்கிங் கரெக்ஷன், ஹம்பிள் அவர் செல்ஃப் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட், தேவனுடைய பலத்த கரத்துக்கு கீழே அடங்கி இருப்பது, ஹல்லேலூயா. அவனுடைய அவன் ஏன் அனிமலா மாறினா? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிஸ்ஒபீடியன்ஸ், அவனுடைய கீழ்ப்படியாதது. ஒரு ப்ராஃபிட் சொல்லுகிறார், அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார், கத்தர் முன்னுக்குட்டியே அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார், சொப்பனத்தின் மூலமா உனக்கு நடக்க போற காரியத்தை சொல்லுகிறார், அதை ஒரு தீர்க்கதரிசி வந்து இன்டர்பிரட் பண்ணுகிறார். உனக்கு அவகாசமும் 12 மாசம் அவகாசமும் கொடுக்கப்பட்டது, ஆனாலும் நீ உன்னை கரெக்ட் பண்ணி கொள்ளல, உன்னை தாழ்த்தல, உன்னை வந்து என்ன நீ கீழ்ப்படியாம போனதுனால இது அவன் மேல அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. நமக்கு தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம், ஆமென். இதுதான் மிடில் ஆஃப் த பைபிள்ல பாபிலோனை பற்றி வாசிக்கிறோம். இப்பொழுது எண்ட் ஆஃப் த பைபிள் வரணும். பாபிலோன் இன் த பிகினிங், பாபிலோன் இன் த மிடில் ஆஃப் த பைபிள், பாபிலோன் அட் த எண்ட் ஆஃப் த பைபிள். இப்பொழுது நம்ம அங்க வர வேண்டியதா இருக்கு. இங்க வந்து மிஸ்ட்ரி பாபிலோன் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 17:5 வசந்த வாசிக்கலாம்.
மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது.
மேலும் ரகசியம், மிஸ்ட்ரி பாபிலோன், பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. யோவான் பார்க்கிறான், ரொம்ப ஆச்சரியப்படுகிறான். கடைசியான 7 பாதைகளால் 7 கலசங்களுடைய 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ வா, இதோ திரளான தண்ணீர் மேல் வீற்றிருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. திரளான தண்ணீர் மேல் அந்த வேசி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். திரளான தண்ணீர், திரளான ஜனங்கள், 124 கோடி மக்கள் மத்தியிலே அவள் இருக்கிறாள். அவள் திரளான தண்ணீர்கள் சொல்லுவது திரளான ஜனங்கள், பூமியின் ராஜாக்கள், எல்லாம் பெரிய பெரிய நாட்டின் அதிபதிகள்லாம் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிறாங்க. பூமியின் ராஜாக்கள் அவ்வளவு கூட தொடர்பு வைத்திருந்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் குடிகள் அவருடைய வேசித்தனமாகிய மதுவினால், உக்கரமான மதுவினால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டுதான். அவருடைய உபதேசத்தினால தாய் இல்லாம எப்படி இவ்வளவு வந்து, மாதா இல்லாம எப்படி இயேசு கிறிஸ்து வர முடியும்? நல்ல ஜபமாலை எண்ணுவது, ஊதுவத்தி கொளுத்துவது, மெழுகுவத்திரி கொளுத்துவது, விக்கிரங்களை வணங்குவது, இந்த மார்க்கம் வந்து உலகம் முழுசும் அது பரவி போயிட்டது. அவருடைய வேசிதமாய உக்கிரமான மதுவினால பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள். எல்லாருமே அந்த டாக்டரில் வெறி கொண்டிருக்கிறாங்க, அந்த உபதேசத்தை குறித்து வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த 7 கலசங்களுடைய 7 தூதர் என்று சொல்லும் பொழுது அது வந்து தீர்க்கதரிசியாக இருக்கிறது. பிரதர் பிரணாம் யோவானை வழி நடத்துகிறார், நீங்க வா, நான் அந்த வேசியை உனக்கு காண்பிக்கிறேன், அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆவியிலே என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு சொன்னான். அப்பொழுது 7 தலைகளை 10 கொம்புகளை உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமான மிருகத்தின் மேல் ஒரு இஸ்திரி ஏறி இருக்க கண்டேன். அதுக்கு 7 தலைகள், 10 கொம்புகள் இருக்கிறது. அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜா, 7 சீசஸ் அவங்க. இதோ 10 கொம்புகள் என்று 10 ராஜ்யங்கள், ரோமாபுரி ஆண்ட 10 ராஜ்யங்கள். அந்த ரோமாபுரியிலே அது சாபிக்கப்பட்டிருக்கிறது. அவள் அந்த மிருகத்தின் மேலே ஏறி இருக்க, அந்த மிருகம் கத்தோலிக்க மார்க்கம். இதோ அவள் அங்கே இதில் இருக்கிறாள். அப்பொழுது என்ன சொல்லப்பட்டது என்றால், அவங்கள் வந்து அவள் ரத்தாம்பரமும் சோப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளும் அசுத்தத்தாலும் நடந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருக்கிறாள். ரொம்ப ரிச் அவா, ரத்தாம்பரம் சோப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் அவள் சிங்காரிக்கப்பட, எல்லா கோல்டு எல்லாமே அங்கதான் இருக்கு. உலகத்தினுடைய செல்வம் வந்து ரோமாபுரியில் இருக்குது, வேடிகனில் இருக்கிறது. உலகத்தின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைந்தால் போப்பால மட்டும்தான் சரி செய்ய முடியும், வேற யாராலும் சரி செய்ய முடியாது. எல்லா நாடுகளும் கடனில் இருக்கு, அமெரிக்காவும் அதிக கடனில் இருக்கிறது, இந்தியா கடனில் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டும் கடன், தமிழ்நாடு ஸ்டேட்டு கவர்மெண்ட் கடனில் இருக்கிறது, வேர்ல்டு பேங்குக்கு கடன் பட்டிருக்கிறது. இதெல்லாத்தையுமே சரி செய்ய வேண்டிய ஐஸ்வர்யம் எல்லாம் அங்கே தான் இருக்கு. ரோமங்கத்தோலிக்கு காலேஜில் வந்து லெக்சர் யாருப்பாங்க, ஒரு நன் இருக்கும் அல்லது ஒரு சாமியார் தான் இருப்பார். அவங்க நன்னாகவும் அல்ல பிரீஸ்டாகவும் இருந்து கொண்டு வேலையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு தான் போயிடும். அதனால எல்லாம் காலேஜ் ஜீவன் ஜோதி மண்டபம் மாதிரி என்ன சொல்றாங்க, எத்தனையோ சென்னையில எவ்வளோ இருக்கிறது, எல்லா விதமான இன்கமும் ஒரே இடத்துக்கு போகுது. பாடிகனுக்கு போகும்னா உலகத்தின் பொருளாதாரத்தை சரி பண்ற அளவுக்கு அதை விட அதிகமாகவே இருக்கு. அவள் இவ்வளவு ரிச்சா இருக்கிறா, அதே சமயத்தில் நினைச்சது அவள் ஒரு வேசிகளுக்கெல்லாம் தாயா இருக்கிறாள், அவள் ஒரு பொற்பாத்திரத்தை பிடித்திருக்கிறாள், அதுல வேசித்தனமும் அருவறுப்பு, அவளுடைய ராங் டாக்டின், அவளுடைய அசுத்தமான உபதேசங்கள் எல்லாமே அது இருக்கிறது. அவள் பரிசுத்தவானுடைய இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறாள். அவள் அநேக இரத்தத்தை சிந்தியிருக்கிறாள், 6,80,000 கிறிஸ்துவளை கொலை செய்திருக்கிறாள். அவள் இரத்தத்தினாலே வெறி. அவளை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். விதமாக சொல்லும் பொழுது அதான் மிஸ்ட்ரி பாபிலோன். இப்போ வந்து ஒரு பட்டணம் கிடையாது, இது ஒரு மிஸ்ட்ரி பாபிலோனாக மாறு, ஒரு மார்க்கமாக மாறு. இதான் ரகசிய மகா பாபிலோன். கடைசியில் அது அபிதமாக மாறு. அது ஒரு மார்க்கமாக, அது ஒரு சிஸ்டமாக, ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிறது. அதுக்கு தலைமை ஸ்தானம் வாடிகனாக இருக்கிறது. அங்கே போப்பு வந்து இருக்கிறார். அவர் வந்து ஒரு நாளிலே அவர் கடவுளாக ஆராதிக்கப்படுவார். இப்பொழுதே அவர் கடவுள் தான், போப் ஆண்டவர், அவரை வந்து கடவுளாகத்தான் வழிபடுகிறார்கள். ஒரு நாள் உலகம் அனைத்துக்கும் அவர் ராஜாவாக மாறி அவர் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவனிடப்படுவது, அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிக்கிறவனாக இருப்பான். 2 தசாலோனிக்கேயர் 2:4 வாசிக்கிறோம் பாருங்க. கடைசியில் அது அப்படி முடியுது. அது ஆதியாகமம் 11 ஸ்டார்ட் பண்ணி பின்பு அது டேனியலுக்கு வந்து பின்பு வெளிப்படுத்தல் 17 வந்து அது பின்பு அது கடவுளாக ஆராதிக்கும், நான் வந்து உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் வந்து ஆராதிக்கப்பட வேண்டும் என்று லூசிபர் தன் மனதிலே வைத்திருந்தான். ஏசாயா 14:12 அவனுக்கு அவருடைய ஆம்பிஷன் இருந்தது. அந்த ஆம்பிஷன் கடைசியில் வெளிப்படுத்த விஷயத்தில் வரும் பொழுது, எந்த தவல் உலகத்தின் முடிவில் வரும் பொழுது அந்த பாபிலோன் இதை எனது ஆராதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. 18 வெளிப்படுத்தல் 18 ஒரு நாளிகையிலே அது அழிந்து போவதை குறித்து எழுதியிருக்கு. ஒரு நாளிகையிலே வெளிப்படுத்தல் 18:10 நீங்க வாசிக்கும் பொழுது 10 பூமியின் ராஜாக்கள் வந்து இதை அவளோடு வேசித்தன பண்ணுகிறார்கள். அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினாலே இதோ பூமியின் வர்த்தகர்கள் எல்லாருமே அவள் பக்கம்தான் இருக்கிறார்கள். அவள் ஒரு நாளிகையிலே அவள் வந்து அழிந்து போனாளே, உனக்கு ஆக்கினை வந்ததே என்று புலம்புவார்கள். அவளோட வேசித்தனம் செய்து செல்வர் செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்கு அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்குண்டான வாத நிமித்தம் தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, ஒரு நாளிகையில உனக்கு ஆக்கினை வந்ததே என்று சொல்லுவார்கள். பாருங்க, ஒரு நாளிகை, ஒரு நாளிகை என்றால் 1 hour அவர் அழிஞ்சு போவார். இவ்வளவு தலை சிறந்த பட்டணம். இங்க ஆந்திராவில் திருப்பதி இருக்கு, திருப்பதியை விட அது மேல வேல்டிலே அது பெரிய பட்டணம். இதை விட பல 1,000 times அது பெருசு. இங்க வர ஜனங்களை விட அங்க வர ஜனங்கள் அதிகம். அது ஒரு நாளிகையிலே within 1 hour நம்ம முடிவிலே நம்ம வாசிக்கிறோம். அதில் பூமியின் வர்த்தகர்கள், இன்டர்நேஷனல் பேங்கர்ஸ், அதான் பூமியின் வர்த்தகர்கள், இன்டர்நேஷனல் பேங்கர்ஸ், IMF-க்கு அவங்க தான் ஃபண்டு சப்ளை பண்றாங்க, வேர்ல்டு பேங்க் அவங்க தான் ஃபண்டு சப்ளை பண்ணாங்க. இந்த பூமியின் வர்த்தகர்கள் எல்லாருமே இதோ அவளை பார்த்து என்ன சொல்லுகிறா, ஐயோ சல்லாவு ரத்தாம்பரம் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களால் சிங்காரிக்கப்பட்ட பட்டணமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிஞ்சு போனதே என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த பூமியின் வர்த்தகர்கள் என்ன செய்கிறாங்க, தலையின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ பாபிலோன் மகன் நகரமே, சமுத்திரத்திலே கப்பலை உடையவள் அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பளத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகளே நீ பாழாய் போனாயே என்று சொல்லி அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்தில் அந்த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோனை குறித்து வாசிக்கிறோம். மனுஷன் உண்டாக்கிறது முதல்ல வந்து அந்த பட்டணம் வந்து எலிஜெண்டல் நிம்ரோத், ரெண்டாவது மிடில் ஆஃப் த பைபிள் நேபுகாத்நேச்சார் உண்டாக்குறான், அது அழிஞ்சு போகிறது. கடைசியாக வந்து இதோ போப்பு உண்டாக்கின அந்த பட்டணமானது, வாடிகன் பட்டணமானது ஒரு நாளிகையிலே அழிஞ்சு போகும். பைபிள் எழுதி அதனால ரெண்டு பட்டணம் தான் பைபிள்ல முக்கியம், ஒன்று பாபிலோன் இன்னொன்று ஜெருசலேம். பாபிலோனும் அனுஜென்றால் அந்த மார்க்கத்தை சேர்ந்த அனைவரும் அழிந்து போனார்கள். அது மேன்ஸ் பிளான்ல பற்றி கட்டப்பட்டது. இன்னைக்கு உலகம் வந்து மேன்ஸ் பிளான்ல போய் கொண்டிருக்கிறது. அதனால என்ன ஏற்படுது, பூமி வெப்பமாகிறது. பூமி வெப்பம் ஆர்டிகா அண்டார்டிகாவில் இருக்கிற பனிகள்லாம் மலை மாதிரி பனி இருக்கிறது, ஒரே பனி கட்டி தான். அதெல்லாம் உருகி வரும் பொழுது கடல் மட்டம் உயருகிறது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஓசன்ஸ் எக்ஸ்பேண்டிங், ஐஸ்பேக்ஸ் மெல்டிங், அந்த ஐஸ் எல்லாம் வருது, பூமி வெப்பமாகிவிட்டது. அதனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நல்ல தண்ணீர் நமக்கு குடிப்பது கிடையாது, எங்கேயும் நல்ல தண்ணி கிடையாது, இங்கே வந்து சாக்கடை கலந்து வருது. ஏனென்றால் இல்லீகலாக கனெக்ஷன் கொடுத்ததுனால, சிலர் இல்லீகலாக அந்த பைப்பில் போய் கனெக்ஷன் கொடுத்தனால அங்கே சாக்கடை வந்து அதில் மிக்ஸ் ஆகுது. பைப்பை முழுசுமாக மாற்றாத பட்சத்தில் அது சரி பண்ண முடியாது. கனெக்ஷன் வச்சும் பிரயோஜனம் இல்லை. ட்ரிங்கிங் வாட்டர் இன்னைக்கு நல்ல மாதிரி கிடைக்கிறது இல்லை. உலக காலத்தில் அப்படி இல்லை, இப்போ ஒரு 50 வருஷமாக அப்படி கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னால் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளமே இல்லை, இப்போ உலகம் முழுசும் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம். குடிக்க நல்ல தண்ணி கிடைக்காது, குடிக்க சுவாசிக்க நல்ல காற்று கிடையாது. அங்கே வந்து நல்ல வந்து ஆகாரங்கள், ஹைஜீனான ஃபுட்டு இப்பொழுது நமக்கு கிடைப்பதில்லை. எல்லாமே மனுஷன் வந்து தன்னுடைய அறிவினாலே விஞ்ஞானத்தினாலே இந்த பூமியை கெடுத்து விட்டான். இதெல்லாம் சாட்டன்ஸ் பிளான், டிஸ்ட்ராயிங் த வேர்ல்டு, பூமியை கெடுக்கிறவர்கள். பூமியை மனுஷன் கெடுத்து விட்டான் இதை விதமாக செய்யும் பொழுது. ஆனால் நமக்கு காட்ஸ் பிளான் இருக்கிறது. ஹல்லேலூயா, நீங்கள் காட்ஸ் பிளான்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, காட் ஹேஸ் எ பிளான். ஆமென். மேன் ஹேஸ் எ பிளான் அண்ட் காட்ஸ் பிளான். மேன்ஸ் பிளான் வந்து உலகத்தையே கெடுத்து விட்டது. உலகத்தில் வாழ முடியாது, வாழ்வதற்கு இந்த உலகம் ஃபிட்டா இல்லை. நமக்கு வந்து பாத்ரூமில் போனால் குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணியாக இருக்குமா, கிளீன் வாட்டராக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் கிளீன் வாட்டர் கிடைப்பதில்லை. உலகம் வந்து இவ்விதமாக உண்டாக்கி விட்டது. ஆனால் கர்த்தர் ஒரு பிளான் அனுப்பினார், இஸ்ரின் வித்தாக அவர் தோன்ற வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். இதோ கர்த்தர் அவிதமாக ஒரு பிளான் வைத்திருக்கிறார். இஸ்ரின் வித்தாக அவர் உலகத்துக்கு வந்த ஆமே. இன்னைக்கு மெசேஜா தகவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். கடைசியாக நமக்கு மெசேஜா தகவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. அவர் ஜட்ஜாக இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் அப்பியர் ஆகியிருக்கிறார். God is calling a people. அவரை இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 18 நீங்க வாசிக்கும் பொழுது, பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசம் ஆயிற்று. அவன் பலத்த சத்தம் விட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள பறவைகளின் கூடுமாயிற்று. அவருடைய வேசித்தனமான முக்கரம் மதுவை பூமியின் எல்லா ஜாதிகளும் குடித்தார்களே, பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்களே, பூமியின் வர்த்தகர்கள் அவருடைய செல்வ செருக்கினால் ஐஸ்வர்யமான்களான என்று விளம்பினான். ஓ, அவனுக்கு பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் பிரம் ஹெவன். இன்னைக்கு அந்த வெளிச்சம் தான் உலகம் முழுசும் இருக்கு. வேர்ட் லைட். ஹல்லேலூயா. மற்ற எல்லாமே இருள் தான், பாவ இருள் உலகத்தில் இருக்கும் பொழுது இங்க ஒரு வெளிச்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மத்திலே அந்த வெளிச்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மெசேஜ் அதாவது ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பாக மாறிவிட்டது, அது ஒரு கேஜாக மாறிவிட்டது, அசுத்தமும் அருவறுப்பான பறவைகள் அந்த கேஜில் அந்த கூட்டுக்குள்ள இருக்கிறது, அவள் தன்னுடைய மதுவை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாள், பூமியின் வர்த்தகர்கள் இன்டர்நேஷனல் பேங்கர்ஸ் அவளாலே செல்வ செருக்காய் மாறியிருக்கிறார்கள். அதன் மீது நாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு வானத்திலிருந்து வேறொரு சத்தம் உண்டாக கேட்டாது, என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவனுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுற பாதையில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே பாருங்கள், கம் அவுட் ஆஃப் பாபிலோன். அல்லேலூயா. அந்த சத்தம் தான் மெசேஜ் ஆஃப் ஹெவர். அல்லேலூயா. இந்த மெசேஜ் ஆஃப் ஹெவர் என்ன சொல்லுகிறது, நீங்கள் பாபிலோனை விட்டு வெளியே பாருங்கள், அவளுக்கு வாதை நேரிடற போது அந்த வாதையில நீங்க அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே பாருங்கள். இன்னைக்கு அவர் ஜட்ஜா வந்திருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார், நம்ம அதை விட்டு வெளியே வர சொல்லுகிறார். அல்லேலூயா. எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் அவளுக்கு வருகிற வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில வரும், அவள் அக்கினால் சுட்டரிக்கப்படுவாள், அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அவளுக்கு எல்லா வாதைகளும் அவள் மேல வரும், சாவும் துக்கமும் பஞ்சமும் அவளுக்கு ஒரே நாள்ல வரும். அவளுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருந்தாலோ அவ்வளோ ஆக்கின தீப்பு அவளுக்கு வரும், அவள் அக்னினால சுட்டரிக்கப்படும், அட்டாமிக் ஃபயர்ல அவள் சுட்டரிக்கப்படுவாள். ரஷ்யா ஒரு குண்டு அங்க போடும் பொழுது 1 hourல வாடிகன் பட்டணம் அழிஞ்சிப்போம். 1 hour ரஷ்யா டிராப் ஏ பாட்டம் பாம், அங்கே ஒரு டிராப் அங்க பண்ணும் பொழுது 1 hourல அழிஞ்சு போகுது. மிக தலை சிறந்த பட்டணம், ஏன்சியன் சிட்டி, அந்த பழமையான பட்டணம் வந்து ஒரு நாளில் அழிந்து போகிறது. அதனால நீங்கள் அவளை விட்டு பாருங்கள், அவளுடைய வேசித்தனமாகிய மதுவினாலே பூமியின் எல்லா குடிகளும் நினைச்சாங்க வெறி கொண்டிருக்கிறார்கள், ட்ரங்கன், அவங்கெல்லாம் ட்ரங்கன் பீப்புளா இருக்க, ட்ரங்கன் பீப்புளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ரோட்ல அப்படியே தெருவில் படுத்து கிடப்பான், ஷாக்கடையில் படுத்து கிடப்பான், அவனுக்கு தெரியாது அவன் குடி வரியில இருக்கான், ஈ அவனை மொச்சிக்கிட்டு இருக்கும், அசுத்தமா கிடப்பான், இத வழியில அவனுக்கு வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, குடியாரம் எங்கேயும் படுத்து உழுவான். அதே மாதிரி உலகத்தின் மக்கள் இன்னைக்கு அந்த வேசித்தனமாகிய மதுவினாலே அவங்க வந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியா, டெலிவிஷன், மூவிஸ், 24 hours வந்து இதையே செல்போனே பார்த்துக்கிட்டு இருப்பான், எல்லாம் அடிக்டா மாறிட்டாங்க இவங்க, அவங்க ட்ரங்கன், இதோ அவங்க எல்லாம் குடிகாரங்களை போல மாறிட்டாங்க இந்த சோசியல் மீடியா. அப்படி பண்ணு, ரிட்டையர்ட் ஆகிட்டா ஒரே டிவி பார்க்க வேண்டியதுதான், நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஆனால் ஆபீஸில் வேலை பார்க்குறவங்க இதை என்ன, அஞ்ஞானிகளை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அஞ்ஞானிகள் முழுசுமா அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், சாகும் வரைக்கும் உயிர் போக வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. வாலிப பையங்க என்ன செய்வாங்க, ஒரே செல்போன் பார்க்கறது, அடிக்டா மாறிட்டான், இவன் அடிக்ட் ஆயிட்டான், இதோ உலகமெல்லாம் ஸ்கிட்டு போச்சு, அவனுடைய கண்ணியில அந்த கேஜில பறவைல கூட்டுல போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இவங்க கேஜில மாட்டிக்கிட்டான், பாபிலோன்க கேஜில மாட்டிக்கிட்டான். ஆண்டவர் தான் விடுதலை பண்ணணும், அதுக்கு பிறகு என்ன செய்யும், அது பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும், பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும், தூக்கம் கூட வராது, பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லணும், எல்லா காரியத்தையும் மறந்துட்டு குளிக்கதும் கிடையாது, அதையும் குளிக்கதையும் மறந்துட்டு இதை எந்த எல்லா வேலையும் மறந்துட்டு அதையே பார்க்கும் பொழுது இவன் அதுக்கு அடிமை ஆகிவிட்டான், அடிக்ட் ஆகி மாறிவிட்டான், வேலையும் பார்க்க மனசு கிடையாது, சம்பாதிக்கவும் மனசு கிடையாது. இவ்விதமான ஒரு புத்தி வரும் பொழுது அடிக்டிவா பாபிலோன்ல இருக்கிறான், அந்த அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தமான ஆவி, இது சகல அசுத்தமா அருவறுப்பு மறைந்த ஆவிகள் அந்த கூட்டுக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் நம்மளை பார்த்து வெளியே வாங்கிறார், ஹல்லேலூயா. நம்ம ஜெருசலேமை சேர்ந்தவர்கள், ஹல்லேலூயா. சாலமின் ராஜா இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. ஆபிரகாமே ஆண்டவர் அழைக்கிறார், 11 hours கர்த்தர் இறங்கி வந்து பாபிலோன் கோபத்தை வந்து அவர் தடை பண்ணி போட்டார். 11:12 ஆண்டவர் ஆபிரகாம், God appeared unto Abraham. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார், ஹல்லேலூயா. நீ உன் ஜனத்தையும் உன் ஜனங்களையும் உன் ஜாதியை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, ஹல்லேலூயா. Come out of Babylon. ஹல்லேலூயா. நீ இராக்கில் இருக்கிற, நீ ஊர் என்கிற கல்தையில இருக்க, நீ அதை விட்டு நான் காண்பிக்கு தேசத்துக்கு வாங்கிறார். ஹல்லேலூயா. உலகம் இன்னைக்கு விஞ்ஞானத்துல உச்சக்கட்டமா, சோசியல் மீடியாவில் உலகமே இன்னைக்கு மூழ்கி இருக்கிறது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் அதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். மெசேஜில் இருக்கவங்களும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப வேதனையான காரியம். ஆனால் வந்து கர்த்தர் இன்னைக்கு அப்பியர்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே தோன்றினார், நீ வந்து அதை விட்டு வெளியே வா, ஹல்லேலூயா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, ரெண்டு சைட் பை சைடா இருக்கு. கர்த்தரும் இறங்கி வந்திருக்கிறார், இதோ சாத்தானும் அவங்க இறங்கி வந்திருக்கிறார். பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறது, அதுல இருந்து எல்லாமே வெளியே வந்திருக்கிறது, எல்லா அசுத்தங்களும் வெளியே வந்திருக்கு. சோசியல் மீடியா, ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இப்பொழுது என்ன தகவல் தொடர்பு அதிகமாக இருக்கிறது. நியூஸ் பார்க்க வேண்டாம், நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நியூஸ் பார்க்கலாம். நியூஸ் நிறைய சேனல் இருக்கு. அரசியல் பார்க்கணுனாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்கலாம். வேற காரியம் பார்க்கணுன்னா இன்னும் அதிக நேரம், உங்களுக்கு வருஷம் முழுசும் பார்க்கலாம், 24 hours பார்க்கலாம். பாருங்க, பாபிலோன் ஜெருசலேம் ரெண்டும் இருக்கு. இப்பவும் அந்த ரெண்டும் இருக்கு. பல்லோகத்தில் அங்கே சாத்தானும் லூசிபரும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஏதேனில் நன்மை தீமை அறியத்துக்குறோம், ஜீவரிச்சோம், ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்கிறது. அதே போல் முதலாம் சபையில் பசுத்தாவியும் ஊற்றப்பட்டிருக்கிறது, ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டும் அங்கே வந்திருக்கிறது. அதன் பின்பு நம்ம பார்க்கும் பொழுது அந்த நோவா பேழையில் பார்த்தா ஒரே பேழைக்குள்ள தான் காகமும் இருக்கிறது, அங்க புறாவும் இருக்கிறது. ஒரே கர்ப்பத்தில் தான் அந்த ஏசாவும் இருக்கிறான், யாக்கோவும் ஒரே கர்ப்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரே கூடாரத்தில், ஒரே வீட்டில் தான் ஈசாக்கும் இஸ்மபேலும் இருக்கிறாங்க. பாருங்க, சைட் பை சைடா இருக்கு. அதே போல இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், நமக்கு தரிசனமாயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மெசேஜ் அதாக அவரை கொண்டிருக்கிறார். நம்ம வந்து ஜெருசலேமுக்கு அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் அங்கே வந்து ஜெருசலேம், அங்கே வாணி அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சாத்தான் வந்திருக்கிறான், பாபிலோன், சயின்டிஃபிக் வேர்ல்டு, உல்லாசமான உலகம், அதிக பாவம் நிறைந்த உலகம். உங்கள் உள்ளங்கையிலே எல்லாமே இருக்கிறது, வேற எங்கேயும் போக வேண்டாம், உள்ளங்கையே பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாமே, உலகமே உள்ளங்கையில் இருக்கு. சாத்தான் அவிதமாக வைத்திருக்கிறான், உலகம் அனைத்தையும் அவன் வஞ்சித்து இருக்கிறான். ரெண்டு சைட் பை சைடா இருக்கிறது. பைபிளும் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட செல்போனும் இருக்குது, ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு. சிலர் பைபிள் மேல செல்போன் வைப்பாங்க. எனக்கு என்னமோ பைபிள் மேல செல்போன் வைக்கிறது எனக்கு பிரியம் இல்லை. செல்போன் நல்லதுதான், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும், நமக்கு அத்தியாவசியமானது தான். ஆனா பைபிள் பக்கத்துல வைக்கலாமே ஒழிய பைபிள் மேல வைக்கக்கூடாது. இது காட்ஸ் பேடு. ஹல்லேலூயா. ரெண்டுமே இருக்கிறது. இதை தியானம் பண்ணுனா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன். ஹல்லேலூயா. அதிலே மூழ்கி இருந்தா பாவம். பாவம் செய்வதற்கு செல்போன் பிரயோஜனப்படுது. சிலருக்கு சண்டை போடுறதுக்கு செல்போன். ஒருத்தட்ட போய் நேரா பேசணும்னா நம்ம இங்க இருந்து பஸ் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்காங்களோ இல்லையோன்னு தெரியாது. இங்கே வந்து ஒன்றும் ஏதாவது ஒரு நியூஸ் கிடச்சுன்னா உடனே டக்குன்னு ஃபோன் அடிச்சிடணும், டக்குன்னு உடனே போடணும். என்ன தூங்கிட்டா இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னடா இது, நம்ம அமைதியாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம், திடீர்னு வருது, சண்டைக்கு பயன்படுத்துறது. உடனே இங்கே பேசுறது, அங்கே பேசுறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, ஓ குழப்பம். நம்ம சாதாரணமாக தானே இருந்தோம், என்ன இது, இந்த செல்போன் பண்ணுற வேலை தானே. சண்டைக்கு நல்ல ஆயுதம் செல்போன். சாத்தான் அதே மாதிரி என்ன கொண்டிருக்கிறான், அந்த இன்வென்ஷன் வந்து நம்மளை வந்து எப்படி கெடுக்குது பாருங்க. சமாதானத்தை கெடுத்து போடுது, நிம்மதியை கெடுத்து போடுது. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் நம்ம நினைச்சா திடீர்னு நம்மகிட்ட வந்து சண்டை கொண்டாடுறாங்களே, இது என்ன, இது செல்போன் பண்ற வேலை. ஆனா இதை தியானம் பண்ணா நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. யோசுவா காண்ட என்ன சொன்னார், இரவும் பகலும் நீ அதை தியானமாயிரு, உன் வாயை விட்டு அது பிரியாது இருப்பதாக, அப்பொழுது உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய். யூ வில் ஹேவ் You will prosper. You will have a good success. உன் வாழ்க்கையெல்லாம் ஜெயமா இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். எட்டாம் வசனம் வாசிக்கலாம். 1 ஆகாரம் 8 வசனம்.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய்.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக. அது உன் மனசுல இருந்தா உன் வாயில வரும். அது உன்னுடைய வாயை விட்டு விலகாது இருப்பதாக. நீ இரவும் பகலும் என்ன செய்ய என்றால் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ செய்யற காரியம் பாதியில நிக்காது. எல்லாமே நீ செய்யற காரியம் எல்லாம் அறகுறையில நிக்குது. ஏன் நிக்குது? நீ பைபிள் படிக்கல. நீ பைபிள் படிச்சா யோசுவாக்கு சொல்றாரு, நீ இதை நீ தியானம் பண்ணா உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ செய்யற காரியம் எல்லாமே சக்சஸ் ஆக முடியும். ஒன்னும் தோல்வியில முடியாது. அறகுறையில போட்டுட்டு போக மாட்டா. தொடங்கிட்டு அறகுறையில போட மாட்டா. உனக்கு எல்லாம் சக்சஸ் ஆயிருக்கும். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். யூ வில் ஹேவ் அ குட் சக்சஸ். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, உனக்கு எல்லாத்தையுமே ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டு பக்கத்துல பக்கத்துலாம் இருக்கு. ஒன்னு நன்மை தீமை அறியத்தக்க விரிச்சோம், ஒன்னு ஜீவ விரிச்சோம். இந்த ஜீவ விரிச்சம் உன் மனசுல இருக்கும் என்றால், இது அன்னை என்றால், இது தியானம் பண்ணுவாய் என்றால், உனக்கு லைஃப் அந்த என்ஜாய்மெண்ட் ரியல் ஜாய். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் அப்படிதான் வச்சுக்கா. ஜோஷுவாக்கு ஆண்டவர் அப்படி சொல்லுகிற, நீ மெடிடேட் ஆன் தி வேர்ட் டே அண்ட் நைட். மெடிடேட் ஆன் தி வேர்ட். நீ அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆமென். யூ கீப் தி வேர்ட் இன் யுவர் தாட்ஸ். உங்களுடைய சிந்தனையில கர்த்தருடைய வார்த்தையை வைங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஏர்த்து வந்து ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கியிருக்கிறார். பூமி எதுக்கு உண்டாக்கிருக்கார்? ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சிருக்கிறார். எந்த கிரகத்தையும் ஆண்டவர் வந்து அப்படி செய்யலை. பரலோகராஜ்யம் இங்கே வந்து இறங்குது. அது தேவனத்தில், பரலோகத்தை விட்டு தேவனத்திலிருந்து இங்கே வந்து இறங்குது. பூலை பூமியை தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த பரலோகராஜ்யம் பூமியில தான் வருது. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. யார் என்ன வியாக்கியானம் கொடுக்காங்களோ எனக்கு தெரியல. ஆனா பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21:8 அது மேல இருந்து நம்ம மேல போறோம். பின்பு அது இறங்கி வந்து இங்கதான் இருக்குது. ஆண்டவர் 1000 வருஷம் ஆளுகை செய்கிறார். ஆளுகை செஞ்ச பின்பு எட்டர்னிட்டி அந்த அந்த பட்டணம் நம்ம கிட்ட வருது. ஹல்லேலூயா. டூ சிட்டிஸ். சாத்தானுடைய மனசுல எல்லாம் ஒரு பட்டணம் இருக்கிறது. என்ன பட்டணம்னா பாபிலோன். நான் பாபிலோனை தலைநகரமாய் வைத்து உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அவனுடைய ஹார்ட்ல எப்பொழுதுமே பாபிலோன் தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த பாபிலோனை தான் சயின்டிபிக் ஏடனாக மாற்றிக்கொண்டு பின்பு 7 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்வான். என்ன சிலர் க்வெஸ்சன் கேட்பாங்க, எப்படி உபத்திர காலம் 3 வருஷமா? ஆமா, உபத்திர காலம் 3 வருஷம், 7 வருஷம் கிடையாது. ஆனா ஆன்டி கிரைஸ் பீரியடு வந்து 7 வருஷம். முதல் 3 வருஷம் அவன் சாதுவா இருக்கிறான். 2வது 3வது வருஷம் வரும்பொழுதுதான் அவனுடைய இதை மார்க்கத்தை பீசை கொண்டு வருவான். அப்பொழுதுதான் உபத்திர காலம் வரும். முதல் 3 வருஷமே எடுத்த உடனே கொடுங்கோல் மன்னனா மாற மாட்டான். இல்லை 3 வருஷம் திகிதேசி அப்படி சொல்லியிருக்கிறாரு. திகிதேசி ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்காரு, இன்னொரு இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறார். நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும், பைபிளோட ஒப்பிட்டு பார்க்கணும். அது காம்பவுண்ட் மீனிங்ல எழுதியிருக்குது. ஏசு கிறிஸ்துக்கு 7 வருஷம், ஆண்டி கிறிஸ்துக்கு 7 வருஷம். ஏசு கிறிஸ்துக்கு 3 வருஷம் முடிஞ்சிட்டு இன்னொரு 3 வருஷம் இருக்குது. ரெண்டு சாட்சிகள் வரும்பொழுது அந்த 3 வருஷம் ஆகுது. சாத்தானுக்கு இன்னும் பீரியடே ஆரம்பிக்கல. அவனுக்கு 7 இயர்ஸ் இருக்குது. அப்போ மேலே நம்ம எத்தனை வருஷம் இருப்போம்? 3 வருஷமே இருப்போம். 7 வருஷம் மேலே நீங்கள் 7 வருஷம் இருப்பீங்க. வெட்டிங் சப்பர் 7 இயர்ஸ். பைபிள் மேத்மேட்டிக்ஸ் சரியாக வரணும். திகதர்சி ஒரு இடத்துல எப்படி சொல்லியிருக்கலாம், ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பைபிள் வசனத்தோடு சொன்னால் மேத்மேட்டிக்ஸ் கரெக்டாக வருதா? பைபிள் மேத்மேட்டிக்ஸ் தப்பாக வரக்கூடாது. 3 வருஷம் தான் இருந்த அந்திகிறிஸ்துக்குனா 1.25 வருஷத்துல உடன்படிக்க முறிப்பானா? 1.25 தான் 3 வருஷம். அப்படி 1.25 பைபிள்ல என்ன கணக்கு இருக்குது? அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் வாழ்க்கையும் ஒளிய பண்ணுவான். எப்படி அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும்? ஜனங்கள் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஜனங்கள் நம்மளை வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றது உண்மை, 100% ஃபேக்ட். இதை வந்து சொல்லுகிற போதகர்களும் உலகம் முழுசும் இருக்கிறாங்க. அதனால பாருங்க, சாத்தான் பண்பு 7 வருஷம் ஆளுகை செய்யும் பொழுது இந்து அவனுடைய ராஜ்யத்துக்கு பாபிலோன் வந்து முடிவை ஏற்படுகிறது. ஆமீன். அவனுடைய ஹார்ட்ல வந்து பாபிலோன் பாபிலோன், ஆண்டுடைய ஹார்ட்ல ஜெருசலேம் ஜெருசலேம். ஜெருசலேம் யாரு? இன்னைக்கு நீங்க தான் அந்த ஜெருசலேம். அந்த பட்டணம் மனவாட்டிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனா பட்டணம் உண்டா? லிட்டரல் சிட்டி உண்டு. ஆனா அதுக்கு நீங்க ஒரு அடையாளமா இருக்கீங்க. அந்த சிட்டி எப்படி பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, அதே போல நீங்க வந்து இந்த ஜென்ரல் இந்த பியூட்டி ஆஃப் த சர்ச் இஸ் த கேரக்டர் ஆஃப் த பீப்புள். ஹல்லேலூயா. உங்களுடைய கேரக்டர் தான் அதனுடைய அழகு. அந்த கோல்டு அந்த அந்த சில்வர் அங்க கிடையாது. கோல்டு டைமண்ட் பியல் எல்லாமே நம்முடைய கேரக்டர். ஹல்லேலூயா. நம்ம கேரக்டருக்கு அது அடையாளமா இருக்கிறது. லிட்டரல் சிட்டி உண்டா? லிட்டரல் சிட்டி உண்டு. நியூ ஜெருசலேம் ஒரு பட்டணம் தான், ஆனா அது வந்து நம்முடைய கேரக்டர் அது பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. Two cities, Jerusalem was a great mystery in the heart of Christ. கிறிஸ்துவின் இதயத்தில் அது ஒரு ரகசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். சாத்தான் வந்து, and Babylon was the heart of Lucifer. பாபிலோன் அவன் ஒரு நாள்ல நான் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர் இன்னும் அது வரலையே, வருமா? நீங்க போன வாரம் என்ன பிரச்சனை பண்ணிருக்கேன்? ஆஸ்னத்தை டிஸ்மிஸ் பண்ணாம சகோதரர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. நம்ம டிஸ்மிஸ் ஆனா தான் அது வரும்.
ஆமென்.
நம்ம டிஸ்மிஸ் ஆகல. யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான். 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். அவன் வந்து ஆண்டவர் அவனை வந்து குளோரிபிகேஷனுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. He was not chosen for glorification. He was not chosen for eternal life. அவன் பாதாளத்துக்கு போக முடியாது, நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா நீங்க வந்து குளோரிபிகேஷன் அடைவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. You are chosen to glorification. எவர்களை முன்னறிந்தார் அவளை முன்குறித்து இருக்கிறார். எவர்களை முன்குறித்தார் அவளை அழைத்தும் இருக்கிறார். எவளை அழைத்தார் அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவருடைய பார்வையில ரேப்சர் முடிஞ்சிட்டு.
ஆமென்.
நீங்க அங்க நீங்க அங்க போயிட்டீங்க. அவருடைய பார்வை மைண்ட்ல முடிஞ்சிட்டு. மைண்ட்ல அவர் சிலுவையில் அறையப்பட்டாரா? அதுக்கு பிறகு 2000 வருஷத்துக்கு முன்னதான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். மைண்ட்ல எல்லாமே அவருடைய தாட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஒன்றும் நியூ தாட் கிடையாது. நீங்க ராப்சர்ல போனாருன்னா அது முடிஞ்சு போச்சு அவருடைய பார்வையில. அப்படி இருக்கும்பொழுது நீங்க எப்படி பின்வாங்கி போக முடியும்? எப்படி கைவிடப்பட முடியும்? அவருடைய மைண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நான் ராப்சர்ல போயிட்டேன் அவருடைய மைண்ட்ல. ஆனா நான் இங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னும் அந்த நாள் வரல. ஆனா என்னுடைய அவருடைய மைண்ட்ல நான் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டேன். இட்ஸ் ஆல்ரெடி பினிஷ்டு. அதனால நான் பின்வாங்கி போக முடியாது. நான் கைவிடப்பட முடியாது. எத்தனை பேர் இந்த நிச்சயத்தோடையவளா இருக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன நடக்கும் எல்லாமே அவர் மைண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. எந்த காரியங்களும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எதுவும் என்னை சேக் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ? காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. என் லைஃப் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சாத்தான் பயத்தினாலே ஜனங்களை ஆளுகை செய்கிறான். இந்த சட்டத்தை கொண்டு வந்துருவேன், உங்களை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஒரு ஜனநாயக நாட்டில் அவிதமாக சொல்லுவது. 30-35% ஓட்டை வாங்கிட்டு மீதி இருக்கிற 70% மக்களுக்கு துரோகம் செய்வது. எல்லாம் எல்லாருக்கும் தான் ஒரே கவர்மெண்ட். எதிர்கட்சியாக இருந்தாலும் ஓட்டு போடாட்டாலும் அவங்களுக்கும் அவர் வந்து மினிஸ்டர் தான். எல்லாத்துக்கும் தான் நல்லது செய்யணும். அந்த மனப்பான்மை போய் இப்போ என்னன்னா பழி வாங்குற ஒரு இது வந்து ஏதோ கலகம் ஏற்பட்டு ரத்தம் சிந்தப்படுகிறது. சாத்தான் பயத்தினாலே நாளைக்கு என்ன ரூபாய் செல்லுபடி ஆகாம போயிருமா? 2000 நோட்டு செல்லாதுன்னு ஆயிருமே. நீங்க பணத்துல பேங்க்ல பணத்தை வச்சா கூட நாட்டின் நலன் கருதி உங்க டெபாசிட்ல இத்தனை பெர்சன்ட் அவங்க எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க. பேங்க்லயும் பணத்தை வைக்க முடியாது, கையிலையும் பணத்தை வைக்க முடியாது, எந்த பொருளையும் ஒரு போய் ஒரு லேண்ட் கிண்டு எதுவும் வாங்கவும் முடியாது. கொள்ளவும் விற்கவும் கூடாது. பயத்தினாலே ஆளுகை செய்வது. ஆனா ஆண்டவர் நமக்கு வந்து அன்பினால் ஆளுகை செய்யும். நமக்கு டிவைன் லவ் நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபைத் தருகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல வந்து டிவைன் லவ் அண்ட் பெர்ஃபெக்ட் ஃபைத் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சாத்தானுடைய மனுஷனுடைய ராஜ்யத்துல ஜனங்களை பயங்காட்டி பயங்காட்டி ஆளுகை செய்வது. அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அந்த சட்டத்தை கொண்டு வந்துடுவேன். பேங்கில் இருக்க பணத்தை அவங்க எடுக்க முடியும். இப்போ அந்த சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. உங்கள் பணத்தை வந்து சேவிங் பேங்கில் இருக்க பணம், உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டு அவன் எடுத்துக்கொள்ளுவான், கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் நாட்டின் நலன் கருதி நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது. அதனால் உங்கள் பணத்தை நாங்கள் எடுக்கிறோம். எப்படி பார்த்தீங்களா, என்ன விதமான ஒரு கவர்மெண்டில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். எவ்வளோ பிசாசினுடைய கிரிகள் இருக்குதுன்னு பாருங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு செவன் தண்டர்ஸ் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நேம் வந்து புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. எந்த சந்தேகமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. சாத்தான் நம்மை பிளஃப் பண்ண நம்ம இடம் கொடுக்க கூடாது. டோன்ட் லெட் ஹிம் பிளஃப் யூ. உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை குறித்து சாத்தான் உங்களை பயப்படுத்துவதற்கு நீங்கள் இடம் கூடாருங்கள். எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு விட்டது. ஹல்லேலூயா. என்னுடைய பிளான் எல்லாமே அவருடைய பார்வையில் முடிஞ்சு விட்டது. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God is in control of everything. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஃபெய்த். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், கொரோனா வைரஸை குறித்து இன்னைக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. உலகம் முழுசும் அது பரவிக்கொண்டு வருகிறது. இந்தியாவில் பரவினால் 10 லட்சம் பேர் மரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகம் முழுசும் அது பரவும். எல்லா கண்ட்ரி, பாதி நாட்டுக்கு போயிருக்கு, இன்னும் பாதி நாட்டுக்கு தான் போகலை. எல்லாம் போகும் பொழுது கோடிக்கணக்கான பேர் இந்த கொரோனா வைரஸ்னால மரிக்கக்கூடும். சைனா வந்து, சைனா இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தினுடைய தொழிற்சாலை வந்து சைனா. உலகத்தில் எல்லாத்துக்குமே அங்கேருந்து தான் பொருள் ஏற்றுமதி ஆகுது. அமெரிக்காவுக்கு கூட அங்கேருந்து தான் போகுது. எல்லாம் ஒர்க் ஷாப் தான் வேலை. இப்போ ஒர்க் ஷாப் எல்லாமே ஸ்டாப் ஆகி போச்சு. அப்படி எல்லா நாடுகளும் போக்குவரத்து, பிளேன் போக்குவரத்து நிறுத்தும் என்றால், இந்த நாட்டுக்கு போனால் அங்கே கொரோனா வைரஸ் இருக்குது, அதனால் அங்கே பிளேனை நிறுத்தும் பொழுது அந்த பிளேன் கம்பெனிஸ் எல்லாமே நஷ்டம் அடையும். அப்படி எல்லாமே பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது இந்த இது வந்து இப்பொழுது அது ஸ்டார்ட் ஆகிறது. பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது எப்படி அந்த பொருளாதாரத்தை சீர்படுத்துவது? அங்கே வந்து போப்பு வர வேண்டும். போப்பு வராத பட்சத்தில் பொருளாதாரத்தை சீர்படுத்த முடியாது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவது, இப்பொழுது கொரோனா வைரஸ் வந்து ஓரளவு அது பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்யும். வீழ்ச்சி அடைய செய்யும் பொழுது போப்பு அப்பந்தான் காட்சியில் வர முடியும். எல்லாமே தேவனுடைய வார்த்தை நிறைவேறதுக்காகத்தான் உலகத்தில் எல்லா காரியங்களும் நடக்கிறது. ஆமே. பொருளாதாரமானது, உலகத்தின் பொருளாதாரம் நல்லா இருந்தால் போப்பு வரவே முடியாது, அந்திகிரிசு வரவே முடியாது. அந்திகிரிசு வரணும்னா பொருளாதார வீழ்ச்சி அடையணும். அப்போ அதுக்கு என்ன செய்யறோம் என்றால், இதமான வைரஸ், இது வந்து ஜெர்ம் வார். இதை குறித்து 2 வாரத்துக்கு நான் உங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கிறேன். ஜெர்ம் வார் ஆரம்பித்து பிறகு அட்டாமிக் வாராக மாறும். சிரியாவில் எப்பொழுதும் யுத்தம் நடக்குது, அது ஒரு கலவர பூமி. ஆப்கானிஸ்தில் எப்பொழுதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு கலவர பூமி. என்னைக்கு இன்னைக்கு கூட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அகதிகள் தங்களுடைய உடமைகளெல்லாம் இழந்து, தங்களுடைய வீட்டெல்லாம் இழந்து, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சிரியாலேருந்து துருக்கி வர்றாங்க, துருக்கியிலேருந்து கிரீஸ் வராங்க, கிரீஸ்லேருந்து ஐரோப்பா போகும்பொழுது இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடையாது, பால் கிடையாது, தங்க இடம் கிடையாது. அவங்க கடலில் வந்து உயிரை தியாகம் வச்சு பிரயாணம் பண்ணி வராங்க, போட்டில் வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ வைரஸ்னால செத்து சடலங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் நடக்குது. பசுத்தாய் முத்திரை பெற்றவர்களுக்கு அது வராதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உலகமானது ஒரு கேஜா மாறிவிட்டது. உலகம் வந்து வாழ முடியாத சூழலை ஏற்பட்டு விட்டது. பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது, அப்பொழுது ஆன்டி கிரைஸ்ட் வந்து காட்சியிலே வரும் பொழுது, உலகம் ஒன் மேன் கீழே வரும். ஒன் மேன் கீழே வரும் பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம அங்கே இருப்போம். ஹல்லேலூயா. ஆன்டி கிரைஸ்ட் மிருகத்தின் முத்திரை வரும். பின்பு ஆண்டவர் வந்து என்ன செய்வார் என்றால், அக்னினாலும் கந்தகத்தினாலும் இந்த உலகத்தை அழித்து அவர் வந்து மில்லினியத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். வொர்க்ஸ் இஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ் இந்த செய்தியிலே பிரதர் பிரணம் சொல்லுகிறார், 65வது வசனம், 11வது மாதம், 26வது தேதியிலே பிரணாமுக்கு ஒரு தெரிஞ்ச நபர் இருக்கிறாங்க, மிஸ்ஸிஸ் ஃபென்டன். She lives in Jeffersonville. Jeffersonville, பிரதர் பிரணாமுடைய பட்டணம் அதுதான். அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்டான், இவருக்கு இவர் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஃப்ரெண்டான். மளிகை கடை வச்சுருக்காங்களாம். அதனால் பிரதர் பிரணாமெல்லாம் அங்கே தான் மளிகை ஜாமான் வாங்குறார். ரொம்ப ஃப்ரெண்டு. அப்பொழுது அந்த அம்மா வந்து சொப்பனத்தில் வந்து சொல்கிறாங்க, பிரதர் பென்காம் டெலிவர் அஸ் ஃப்ரம் திஸ், திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ஹெல். சகோதரன் பென்காமே எங்களை விடுதலை செய்யுங்கள், இது வந்து பாதாள வீடு. இந்த ஜனங்கள்லாம் நல்ல ஜனங்கள் தான், தீஸ் ஆர் ஃபைன் பீப்புள். ஆனால் இவங்க வந்து ஒரு ஒரு கூட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறாங்க. கிரேட் பிக் கேவ், கிரேட் அயன் பாஸ், 8 or 10 inches திக். அவன் 10 inches அல்ல 8 inches திக்கான கம்பி ராடில் வந்து இதோ அங்கே அது அதுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த செல்லுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறாங்க. Their mind twisted, arms and legs beating their head like that. அவங்க வந்து தலையை வச்சு மோதுறாங்க, கையை வச்சு குத்துறாங்க. அதனால அதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய கை கால்கள்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாமே வளைஞ்சி திருகி போய் இருக்கிறது. Deliver the people, Brother Branham. Help us, we are in trouble. சோரன் பிரங்காமே எங்களை விடுதலையாக்குங்க, நாங்கள் வந்து துன்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. பென்டன் வந்து சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சேர்ந்தவங்க. அப்பொழுது பிரதர் பிரண்ணா நினைக்கிறார், என்னால் முடிஞ்சுன்னா நான் செஞ்சிருப்பேனே. இஃப் ஐ விஷ் ஐ குட் கிரேட் பிக் பாஸ் அண்ட் தோஸ் புவர் பீப்புள் இன் தேர். பெரிய பெரிய இரும்புனால இரும்பு ராடில் அது அந்த செல் அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள எல்லாரும் கிடக்கிறாங்க. எல்லாம் பீட்டிங் தேர் ஹெட் லைக் எவ்ரிவேர் அவுட் தேர் மைண்ட். அவங்களுடைய மூளையே கெட்டு போச்சு. அவ்விதமாக இருக்கும் பொழுது அப்பொழுது வெளிச்சத்தை பிரதர் பிரணாம் காண்கிறார். ஐ சீன் சம் லைட் ஃபிளிக்கரிங் அரவுண்ட் இன் தேர். அப்பொழுது கத்ரா இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சத்திலிருந்து வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன சொல்லுகிறார், டெலிவர் தோஸ் பீப்புள், இந்த ஜனங்களை விடுதலையாக்கின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அவர் நினைஞ்சார் வந்து பிரணாம் பார்த்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன எப்படி விடுதலையாக்கணும்னு சொல்லலை. How could I deliver them? I haven't got strength enough in my arms to break those bars. அந்த இரும்பு கம்பிகளை ஒடிப்பதுக்கு என் கையில் அவ்வளோ பலம் கிடையாது. அதன் பின்பு பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார், I said, house of girl, give away to the name of Jesus. பாதாள வீடு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விலகி போவாயாக என்று சொல்லும் பொழுது அந்த கம்பிலாம் டங்கு டங்குன்னு உடையுது. எல்லா கம்பிகளும் உடையிறது. All creaking and bobbing and the rocks are rolling, bars are falling and people running, screaming, delivered. ஜனங்கள் வந்து கூச்சலிட்டு கொண்டு நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். Amen. Screaming at the top of the voice and was delivered. God is delivering his people. இன்னைக்கு பாபிலோன் அபீதமா தான் இருக்கு. ஜனங்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டோம். அவருடைய சிந்தையிலேருந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படியிலேருந்து விடுதலை ஆகிறது? ஆண்டவர் பிரதாக சொல்லுற அந்த ஜனங்களை விடுதலையாக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதோ பாதாளத்தின் வீடே நீ என்ன விலகி போன்னு சொல்லும் பொழுது கம்பியெல்லாம் உடஞ்சி போச்சு. அல்லேலூயா. உலகம் இன்னைக்கு பாதாள வீடாக மாறிச்சு. உலகம் இன்னைக்கு பாதாள ஏர்த்தி, ஹெல் இஸ் கிரியேட்டட் ஆன் த ஏர்த்தி. இப்பொழுது உலகம் வந்து பாதாளமாக இருக்கிறது. நம்ம இதுலேருந்து விடுதலை ஆக முடியுமா? நம்ம நினைச்சா விடுதலை ஆக முடியுமா? ஆண்டவர் ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. தி மெசேஜ் ஆஃப் தி ஹவர். ஹல்லேலூயா. இதோ இந்த மெசேஜ் நம்மளை விடுதலை ஆக்குறது. ஹல்லேலூயா. நம்ம அங்கே வந்து ஆபிரகாமுக்கு அந்த பாடி சேஞ்ச் கொண்டது. 12 அதிகாரத்தில் கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஜஸ்டிபிகேஷன். இதோ 15 அதிகாரத்தில் பலியினாலே தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். சாங்க்டிபிகேஷன். 17 அதிகாரத்தில் அவனுக்கு நியூ நேம் விருத்தசேனம் கொடுக்கப்படுகிறது. பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். 18 அதிகாரத்தில் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது. அவனுடைய பாடி சேஞ்ச் ஆகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வச்சிருக்கிறார். இப்பொழுது நம்மளை ஜஸ்டிபிகேஷன், சாங்க்டிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் ஹோலி கோஸ்ட் கொண்டு பின்பு பாடி சேஞ்ச் கொண்டு இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறார். இந்த பாடி ஒரு கூடுதான். இது ஒரு கேஜ் தான். இந்த பாடியில இருந்து நீங்க விடுதலை ஆக முடியாது. நீங்க இந்த பாடிக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறீங்க. இந்த பாடியில வியாதிகள் வருது, பலவீனம் வருது, தலைவலி, வயிற்றுவலி எல்லாமே வருது. அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு இந்த கூட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒரு நாள்ல டெலிவர்டு, ஹல்லேலூயா, மெசேஜ் வந்திருக்கு ப்ராபர்ட்டி, நீ இந்த ஜனங்களை விடுதலையாக்கு. இது ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிற, ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் இந்த பாடியிலிருந்து விடுதலையாகிறது. நம்ம எப்பொழுதுமே எங்கா இருப்போம், ஒரு நாளும் ஓல்டு ஆக மாட்டோம், ஒரு நாளும் மரிக்க மாட்டோம். இம்மார்டாலிட்டி, எட்டர்னல் லைஃப் நம்ம சுதந்திரத்துக்குள்ளோம், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் இருக்குது, பாபிலோன் மக்களுக்கு ப்ராமிஸ் உண்டா, உலகத்தின் மக்களுக்கு ப்ராமிஸ் உண்டா? அவங்களுக்கு ப்ராமிஸ் கிடையாது. டினாமினேஷன் பீப்புளுக்கு ப்ராமிஸ் உண்டா? கிடையாது. உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருங்க. பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர், நியூ ஜெருசலேம், ஹல்லேலூயா. எவ்வளோ நம்ம வந்து வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லை. சாபனத்து மக்கள் ஒவ்வொரு மாசத்துலையும் வாக்குத்தத்தத்தை அவங்க பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராமிஸ் இல்லை. உங்களுக்கு ப்ராமிஸ் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், ஹல்லேலூயா. நம்முடைய ஃபியூச்சர் ஹோம் ஜெருசலேம். எந்த நம்முடைய ஃபியூச்சரை வந்து எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அதெல்லாம் உன் வருங்கால வாழ்க்கை எப்படி ஆக போதோ எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எல்லாம் அவர் பார்வையில் முடிஞ்சிச்சு. இட் இஸ் ஃபினிஷ் இன் இஸ் மைண்ட், ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் நீ ஜெருசலேம்ல இருக்க போறேன். எப்பொழுது எங்கே இருக்க போறேன்? வயசே ஆகாது, எப்பொழுதும் சந்தோஷம், ஹல்லேலூயா. எதை பற்றியும் கவலை வேண்டாம். ஒரு வைரஸ் கிடையாது, ஒரு பாக்டீரியா கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இந்த பாபிலோன்ல மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னால் வியாதி கிருமிகள், அது உலகம் முழுசும் பரவுது. உலகம் முழுசும் பரவி பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி பின்பு ஆன்டி கிரைஸ்ட் வர்றதுக்கு வகை தேடும். இது அவன் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது ஒரு மணி நேரத்தில் இந்த பாபிலோன், அந்த வாடிகன் பட்டணம் அழிஞ்சு போகும் பொழுது நியூ ஜெருசலேம் எப்பொழுதும் ஸ்டாண்ட் பண்ணும். அது பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறது. இந்த பூமியிலே அது இறங்கி வருகிறது. பூமியை தான் ஆண்டவர் ஹெட் குவார்டர்ஸா வைத்திருக்கிறார். அதனால கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் தரப்போகிறார். ஆமே. என்ன அருமையான ஒரு ப்ராமிஸ். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். சாத்தான் உங்களை பிளஃப் பண்ணுவதற்கு, உங்களை பயங்காட்டுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். நமக்கு அந்த வியாதி வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ, பயங்காட்டுக்கு இடம் கொடுக்காங்க. உங்களுக்கு ப்ராமிஸ் இருக்கிறது. ப்ராமிஸ்ல நீங்க தியானமாயிருங்க. இரவும் பகலும் அதுல தியானமாயிரு. அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். யூ வில் ஹேவ் எ குட் சக்சஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? சாத்தான் என்ன செய்கிறான்? உலகத்தின் மக்கள் எவ்விதமாக இருக்கிறார்கள்? நம்முடைய ஃபியூச்சர் என்ன? என்ன காரியங்கள் உலகத்திலே சம்பவிக்கும்? எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ. எத்தனையோ அது 100 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை இன்றைக்கு அது ஜீவனுள்ளதாக நிறைவேறுகிறது. ப்ரோஃபசி பிகம் ஹிஸ்ட்ரி. காட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் இஸ் வேர்டு. காட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் இஸ் ப்ராமிஸ். அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். ஒரு நாளும் நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம். காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ. அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய அவிசுவாசம் அதை அவமாக்க முடியாது. மனுஷன் தேவனை மேற்கொள்ள முடியாது. காட் இஸ் கிரேட். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே, நன்றி இயேசுவே. சோத்ரம் ஆண்டவரே, Thank you, Jesus. Hallelujah. Sotra mandabre. Sotra. Hallelujah. Avi atma degam ulluvadu Anbarenguvi sandhamame Avi atma degam ஆடி பறந்திடுவே தம்மா, ஆடி பறந்திடுவே தம்மா. நீர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக எங்களை தெரிந்து கொண்டீர். உங்களுடைய சிந்தையிலே எல்லாமே முடிவடைந்து விட்டது. நீர் ஆண்டவரே ஆதி முதற்கொண்டு அந்த மறைக்கு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. எங்களுடைய லைஃப் உம்முடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறீர். எங்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுப்போம் என்றால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று மனுஷன் பயந்து கொண்டிருக்கிறான். கவர்மெண்ட் என்ன காரியங்களை என்னதை கொண்டு வருமோ என்று பயந்து கொண்டிருக்கிறான். என்ன இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படும், எந்த தீவிரவாதங்கள் வரும் என்று எல்லாம் உலகத்தின் மக்கள் இன்னைக்கு பயத்தில் இருக்கிறார்கள், மரண பயத்தில் இருக்கிறார்கள். முன்னால காட்டிலும் இப்பொழுது அதிகமாக மரண பயத்தில் இருக்கிறார்கள். வைரஸ் வருமா என்று பயத்தில் உலகம் எல்லாமே இருக்கிறது. விதமான ஒரு உலகத்திலே கத்தாவே எங்களுக்கு திட நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீன். எங்களுக்கு மெசேஜா தகவல கொடுத்திருக்கிறீன். எங்களுக்காக ஒரு பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீன். எங்களுக்கு பேப்டிசம் ஆத ஹோலி கோஸ்ட் நீர் கொடுத்திருக்கிறீன். எங்களுக்கு பாடி சேஞ்ச ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சிட்டியை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். அந்த சிட்டி இந்த பூலோகத்திலே வந்து அது அமரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த பட்டணத்திலே நித்திய காலமாய் வாழ்வோம், என்றும் இளமையுடன் இருப்போம். அங்கே கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. எல்லாமே அது அந்த ஒரு புதிதாக மாற்றுகிறேன். நியூ வேர்ல்டை நீர் கிரியேட் பண்ணுகிறேன். நியூ சிட்டி எங்களுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. அதை நாங்கள் தியானித்து கொண்டிருப்போம் என்றால் சாத்தானை ஜெயிக்க முடியும். அவன் கொண்டு வருகிற பயம், அவன் கொண்டு வருகிற சந்தேகங்கள், அவன் கொண்டு வருகிற குழப்பங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு பலத்தை தருவதற்காக சோதனை செலுத்துகிற மாட்டவர்கள். யோசுவாவை பார்த்து நீ தியானமாயிரு, அப்பொழுது உனக்கு ஜெயம் கிடைக்கும். அவனுக்கு எல்லாம் ஜெயம் கிடைத்தது, எல்லாத்தையும் கைப்பற்றினான். அவன் வாழ்க்கையிலே ஆண்டவரே அதிகமான ஜெயத்தை தந்தி எங்களுக்கு ஆண்டவரே மெசேஜாக தான் அவர் கொடுத்துருக்கிறேன். வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் தியானம் பண்ணுவோம் என்றால் எங்கள் மனசில் அதுக்கு அந்த இருக்கும் என்றால், எங்களுடைய சிந்தை அதுவாக இருக்கும் என்றால் நாங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும், அவனுடைய கிரியைகளை ஜெயிக்க முடியும். இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் ஜெயிக்க முடியும். அது பொருளாதார சூழ்நிலையாயிருந்தாலும், அது சிக்னஸ் ஆயிருந்தாலும், அல்லது எதிராளியோடு கூட எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் ஜெயிக்க எங்களுக்கு பலத்தை தருவதற்காக சோத்துறோம். உங்களுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது உருவாக்கும் வல்லமை இடத்துல இருக்கிறது. கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையில் டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்கிறது. மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களை மறுரூபப்படுத்தட்டும். எங்களுக்கு ஆண்டவரே டிவைன் லவ் கொண்டு வரட்டும். எங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை கொண்டு வரட்டும். விதமான ஒரு உலகத்திலே நாங்கள் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் என்ற உலகத்திலே வாழ உதவிச்சு கர்த்தாவே நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் மேலே இறக்கமாயிரும், கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாடலை பாடும் பொழுது காணிக்க நாளை கத்தரை கனப்படுத்துவோம். சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்துவார்கள்.
பாடல் 139, சாங் நம்பர் 139. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்கிதே. லோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அல்லேலூயாமே அல்லேலூயா. பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே நடுவரின் அருகில் வந்தேன் பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன் பரிவாரமாய் தூதர்கள் தோழ நின்றார் ஆயன் எருசலமே ஆகாயன் எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே அல்லேலூயாமே அல்லேலூயாமே
நிறைவேறும் ஒரு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் அழிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறேன். அது நிறைவேறுதல் நிறைவேற்றுவதே உம்முடைய வேலையாயிருக்கிறது. நாங்கள் அதை பிலீவ் பண்ணது எங்களுடைய பொறுப்பாயிருக்கிறது. நாங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வார்த்தையை விசுவாசித்து விசுவாசித்து நாங்கள் ஜீவிக்கும்படியாக இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்திருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையை நம்பி ஜீவிக்கும்படியாக, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறேன். நாங்கள் அதை ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதே நமக்கு பிரியமாக இருக்கிறது. சூழ்நிலைகள் விதமாக இருந்தாலும், உலகமே டார்க்காக இருந்தாலும், எங்களுக்கு நீர் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவராயிருக்கு. உலகமே விழுந்து போனாலும், நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறீர். கர்த்தாவே நீர் தாமே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு உம்மை நாங்கள் நாங்கள் ஆகாயத்திலே சந்திப்பதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த செய்தி முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த செய்தி முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தட்டும். முழங்கால் போயிருக்கிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். வார்த்தையை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தியும். நாங்கள் ஏறத்த காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் கூடி வரும்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடபடுவீராக. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. வார்த்தையானது எங்களை மறுரூபப்படுத்தட்டும். ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.